மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரையில் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்.
ஒரு மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு, இல்லை ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வளருவதற்கு இருக்கிற ஒரு பெரிய சத்ரு என்ன அப்படின்னு நம்ம ட்ரேஸ் பண்ணி மனுஷ லெவலில் பார்த்தோம்னா, உண்மையாகவே பெருமை தான் காரணம் சொல்ல முடியும். பெருமை, பெருமை வந்து ரொம்ப நம்ம நினைக்கிறோம், வந்து அவன் பாரு இவன் இவ்வளோ பெருமையாக இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடிகிற ஒரு காரியம் இல்லை. இப்போ நேரங்களில் ரொம்ப அகங்காரமாக பெருமையாக பேசுவாங்க, அவங்க பாருங்க அவ்வளோ பெருமைன்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அப்படி இல்லை, பெருமைன்றது வந்து ரொம்ப தந்திரமானது, ரொம்ப தந்திரமானது. ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கிறார், எந்த மனுஷன் தன்னை ரொம்ப தாழ்ந்த மனுஷன் நினைக்கிறானோ அவனுக்குத்தான் ரொம்ப பெருமை இருக்கும். பாருங்களேன், அப்படி ஒரு ஒரு வினோதமான ஒரு குணம், ஒரு பாவம். நம்ம இருதயம் எல்லாத்த விட வஞ்சனை உள்ளதுன்னு வேதம் சொல்லும் போது அந்த வஞ்சனை வந்து ரொம்ப அந்த பெருமையில தான் தெரியுது. பல உருவங்கள் பெருமை எடுக்கும், ஒரு உருவத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சத்தமா ஆங்காரமா பேசுறவங்க நிறைய பேர், அப்படி பேசுறவங்களுக்கு மனசு மெதுவா இருக்கலாம் இல்லைங்களா. ஆனா பெருமை பல உருவங்கள் எடுக்கும். இந்த கிரீக் கலாச்சாரத்துல ஒரு கட்டுக்கதையில ஒரு ஹைட்ரான்னு ஒரு கேரக்டர், அது வந்து அப்படியே முறைச்சிச்சுன்னா அது தலையில ஒரு 100 பாம்பு வரும். அப்படியே பாம்பு பல உருவங்கள்ல ஒரு ஒன்றும் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி பெருமைக்கு பல உருவங்கள் இருக்கு, பல விதங்கள்ல அது வெளிப்படுகிறது. சில பேருக்கு பெருமை வந்து ஒரு ஓவர் கான்பிடென்ஸ்ல வெளிப்படலாம், ஒரு ரொம்ப நம்பிக்கை. இன்னும் சில பேருக்கு சுய நம்பிக்கை இல்லைங்களா, சுய நம்பிக்கையில சில பேருக்கு வெளிப்படலாம். இன்னும் சில பேருக்கு சுய பரிதாபத்துல வெளிப்படலாம் இல்லைங்களா, அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு ஒரு பரிதாபமா இருக்குது எப்ப பார். காரணம் என்னன்னா பெருமை. இன்னும் சில பேருக்கு பெருமை வந்து அவங்களுடைய ரட்சிப்பை குறித்த சுய நீதியின் அடிப்படையில் அவங்க ரட்சிப்பை குறித்து ரொம்ப உறுதி இருக்கிறதுனால வெளிப்படலாம், ரொம்ப உறுதி அவங்களுக்கு சுய நீதினால. இன்னும் சில பேருக்கு எப்பப்பாரு அவங்க ரட்சிப்பை சந்தேகப்படுறதுனால வெளிப்படலாம் இல்லைங்களா. சில பேர் எப்பப்பாரு அவங்க ரட்சிப்பை, ஏன்னா நான் ரொம்ப ஜபம் பண்றது இல்லைங்க, நான் ரொம்ப அது செய்யறது இல்லைங்க, அதனால ரட்சிக்க சார். உன் ஜபத் பொறுத்த அவங்க ரட்சிப்பு பாருங்க, எல்லாமே சுயத்த மையமாக கொண்டிருந்தது பெருமை. இன்னும் சில பேருக்கு பெருமை வந்து ரொம்ப உருக்கமான அறிக்கை, ஐயோ நாம் பாவிங்க, நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம், நாங்கள் ரொம்ப பெரிய பாவிங்க, அவ்வளோ மோசமான பாவிங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு அறிக்கையில் அழுதுகிட்டு அப்படி பண்ணுறதுல பார்க்கலாம், அது பெருமை. ஏன்னா அவ்வளோ பாவி மையாகவே உணர்ந்திருந்தா அதுலேருந்து வெளியே வரணும் இல்லை. எவ்வளோ வருஷம் தான் அதே ஜபம் பண்ணிட்டு இருப்பேன், எவ்வளோ மாட்டி தான் அதே ஜபம், உண்மையாக இப்படி இருந்தால் அது உண்மையாக உணர்ந்தது. அப்படி பண்ணுறதுக்கு காரணம் மனுஷர்களுக்கு முன்பதாக ஒரு புகழ்ச்சிக்காக, ஐயோ எவ்வளோ தாழ்மையானவர் அப்படின்னு அப்படி கூட பெருமை வெளிப்படலாம். இன்னும் சில பேருக்கு மனுஷ பயத்தில் வெளிப்படலாம், ஏன்னா மனுஷர்களுக்கு மனுஷருங்க புகழ்ச்சிக்காக செய்கிற காரியங்களை வெளிப்படலாம். இன்னும் சில பேருக்கு தேவனை நம்பாம அதிகமான உலக கவலையில் நிரம்பி இருக்கிறது பெருமைனால். அவங்க பெருமை பிடிச்ச இதயம் வந்து ஆண்டவரை நம்ப விடாம அதிகமான உலக கவலைகளில் மூழ்கி, எனக்கு எனது ஏன் கவலை அப்படின்னு, அதனால பெருமை. பெருமை இப்படி எல்லாம் முகங்கள் இருக்கு பெருமைக்கு. நீங்க அதை பார்க்கணும், தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கி இரு, உன் கஷ்டம் இருந்தாலும் அவர் கரத்தில் அடங்கி இரு, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார், அதெல்லாம் முடியாது. அவருடைய விசாரிக்கிறவராக இருப்பதனால் அவர் மேல் உன் கவலைகள்லாம் போட, அதெல்லாம் போட முடியாது. நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவர் யார் என்ன விசாரிக்கிறதுக்கு அப்படின்ற பெருமை இல்லைங்களா. இது ஆல் ப்ரைடு எல்லாம் நீங்க பெருமையா யோசிச்சிருக்கீங்களா. ஏன்னா பெருமை வந்து ஆண்டவரை நம்பும்படிக்கு விடுறதில்ல, அந்த பெருமை அப்படியே பொங்கி பொங்கி வர்றதுக்கு தான் சில நேரங்களில் உலக கவலை கூட அப்படி பொங்கி வர்றதுன்னுடைய அடையாளம். ரொம்ப தந்திரங்க, ரொம்ப கிருபை வேணும், ரொம்ப முதிர்ச்சி வேணும் பெருமையினுடைய உருவங்களை நம்ம கண்டறிந்து அதை கொள்ளுவதற்கு. இன்னைக்கு காலையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இதயத்தில் கிருபையில் நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிரதான காரணம் நம்ம இதயத்தில் இருக்கிற பெருமை. எங்கங்க நான் பாருங்க எவ்வளோ சைலண்டாக உட்காந்து தாழ்மையாக வந்து உட்காந்துருக்கேன், நான் சத்தமாக கூட பேசுறது இல்லைங்க. அது இல்லைங்க தாழ்மை, உங்கள் இருதய பெருமை. எவ்வளோ இருதயத்தில் பெருமை இருக்குது தெரியுமா? அதை தான் நம்ம பார்க்கணும். கடவுள் நம் தாம் விரும்பத்தக்க விதத்தில் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பெருமை. பெருமை பாருங்களேன், பெருமை தான் ஒரு பியூரிட்டன் சொல்கிறாரு. பெருமை தான் நம்ம இருதய நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்துக்கு வரக்கூடிய வேர்களெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டுறது தான். பாருங்களேன், சந்தோஷமாக இருக்க விடாமல் பார்த்துக்கிறது நம்ம இதயத்தில் என்ன பெருமை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம இதயத்தில் எல்லா கசப்பு வர்றதுக்கு பிரதான காரணம் பெருமை. பெருமைனால தானே கோபம், விரோதம், வைராக்கியம் இல்லைங்களா, பகை, மற்றவங்களை ஒரு அவமானமாக கேவலமாக நினைக்கிறது, இதுதான் நம்ம சந்தோஷத்தை கெடுத்துருது. மற்றவங்க மேலே விரோதம், கோபம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெருமை. பெருமை விடுறதில்ல நம்ம இதயத்தில் எந்த சந்தோஷத்தை முளைக்கும்படிக்கு ஒரு நல்லது, தாழ்மை, ஒரு நல் அன்பு, சுயநலம், அது விடாது பெருமை. பெருமை இருக்கும்போது அது பெருமை இருக்கிற இதயத்தில் எந்த சந்தோஷத்துக்கு ஒரு வேர் முளைச்சாலும் அது சாப்பிட்டுருமா. பெருமையினுடைய பயங்கரம் பாருங்களேன், த ரூட் ஆஃப் ஆல் பிட்டர்னஸ், பிட்டர்னஸ். ஒருத்தரையும் அதை விட்டு வைக்காது. ஸ்பர்ஜன் சொல்றாரு பெருமை, ஒரு பிச்சைக்காரனுடைய அவனுடைய கந்த துணிக்குள்ளேயும் உழைஞ்சிருக்கும், ஒரு ராஜாவுடைய பெரிய அங்கிக்குள்ளேயும் உழைஞ்சிருக்கும். ஒருத்தரையும் விட்டு வைக்காது. பெரிய பணக்காரங்களுக்கு படித்தவங்களுக்கு தான் பெருமைன்னு இல்லை, பிச்சைக்காரனுக்கும் பெருமை இருக்கும். அது யாரையும் விட்டு வைக்காது. இந்த பாவம் எல்லா இதயத்திலையும் சுலபமாக நுழையக்கூடிய பாவம், சுலபமாக எல்லாரையும் விளைவிக்கக்கூடிய பாவம், அதே நேரத்தில் வேதத்தில் ரொம்ப அடிக்கடி கண்டிக்கக்கூடிய ஒரு பாவம், ஒரு பாவம். அதை ரிமூவ் பண்ண முடியாது. பெருமை வந்து நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிருக்கு. ஆதாமுடைய பிள்ளைகளாக சாத்தாம் பேச்சை கேட்டு சாத்தாம் பெருமையில் கீழே விழுந்தான். பெருமையில் மனித குலத்தை விழுவ வச்சு பெருமையில் நம்ம இருதயத்தை ஆளும்படிக்கு செய்கிற இருதயம் நமக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அது நம்மளை விட்டே போகாது. ஒருத்தர் சொல்றாரு, எகிப்தில் வந்த 10 வாதைகள் நம்ம இதயத்துக்கு நம்ம மேல வந்தாலும், யோபுக்கு வந்த எல்லா கஷ்டங்களும் நம்ம வந்தாலும், ஏன் நம்ம நரகத்தின் எல்லா உக்கிரங்களும் நம்ம மேல் பாய்ந்தாலும் நம்ம இதயத்தின் பெருமை மாறாது. பாருங்களா, என்ன ஒரு வியாதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு அற்புதம் செய்யறாங்க, உங்களுக்கு அந்த கட்டி இன்னைக்கு சரியாயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வியாதி என்ன தெரியுமா? பெருமை. உங்களை ஆண்டவர் அதிகமான கிருபை கொடுக்காம, அதிகமாக உங்களை பயன்படுத்தாம, அதிகமாக உங்களை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் இதயத்தில் இருக்கிற பெருமை. அந்த இதயம் பெருமை எப்படி தான் சரியாகும்? பரிசுத்தாவியனுடைய பிரகாசிப்பதின் ஊழியம், அவர் நம்ம மனதை பிரகாசிப்பித்து நம்ம இதயத்தில் எவ்வளோ பெருமை இருக்குன்னு நமக்கு காமிச்சு, தாழ்மையினுடைய மகத்துவத்தை நமக்கு புரிய வைத்து, அவருடைய வல்லமையினால் நம்ம இதயத்தை மறுரூபப்படுத்தினா மட்டும்தான் ஆக முடியும். பெருமையிலிருந்து விடுதலை ஒருவேளை வரலாம். பரிசுத்தாதி செஞ்சா தான் அது உண்டு. இல்ல உலகத்துல கஷ்டப்பட்டவங்க இல்ல, கஷ்டம் இருக்கிற வரைக்கும் தான் தாழ்மை பார்க்கலாம். கஷ்டம் போன பிறகு இவரா அவர் அப்படின்ற அளவுக்கு மாறி போறாங்க. அந்த சூழ்நிலைகள்னால வருகிற தாழ்மை தாழ்மை இல்லை பாருங்களேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனத்தாழ்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற கிருபை. அவர் கொடுக்கணும். அவர் எப்படி கொடுக்கிறாரு? அவர் வார்த்தையினால் நம் மனதை பிரகாசிப்பிக்க பண்ணி நம்ம வல்லமையினால் நம்ம இதயத்தை மாத்துறது. அதைத்தான் இந்த வசன பகுதியில் நம்ம படிக்கும்போது இந்த ஆண்டவர் மத்தேயு 18 சாட்சா தேவகுமாரனே நம்ம மனதை பிரகாசிப்பிக்க செய்து தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். அவர்கிட்டருந்து படிக்கணும் தாழ்மைனா என்ன. தாழ்மையின் சொரூபமே அவர் தான். தாழ்மைனா என்னன்னு அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதை படிக்கும்போது என்னுடைய ஜபம், நம்ம எல்லாருடைய ஜபமும், ஆண்டவரே தாழ்மையின் கிருபையில எங்களை ஞானஸ்தானம் பண்ணும். எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப தாழ்மை தேவை. தாழ்மை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இந்த பகுதி 1-5 நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் 3 தலைப்புல அதை வைத்திருக்கிறேன். ஒரு ப்ரோக்ரஷன், தேவ ராஜ்யத்துக்கு நுழைவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை, 3வது வசனம். தேவ ராஜ்யத்தில் நுழைந்த பிறகு நமக்குள்ள இருக்க வேண்டிய தாழ்மை, 4வது வசனம். 5வது வசனம், தேவ ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களுக்கு முன்பதாக நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை. இது 3 தான் பார்க்க போறோம். அது 3வது நெகட்டிவா பாசிட்டிவா சொல்றாரு, அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, கடந்த வாரம் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழை வேண்டிய தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஈஸ்வர்க்கு வந்து ஆண்டவர் கிட்ட தங்க சுயநல உலக எண்ணங்கள்ல மாம்ச எண்ணத்துல எங்கள்ல யார் பெரியவன் அப்படின்னு வந்து கேட்ட கேள்வியை நமக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப உறுதி தேவராஜ்யத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன கேள்வி, நாங்க எந்த லெவல்ல இருக்கிறோம், ஹையஸ்ட் நாங்களா இல்ல வேற யாராவது ஆன்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆண்டவர் அவங்க உங்க எண்ணத்துல மண்ணை வாரி தூக்கி போடன்ற மாதிரி, அவங்க அனலான வாதத்துல பச்சை தண்ணி ஊத்துற மாதிரி, யார் பெரியவனா கேக்குறீங்க, இந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கலன்னா நீங்க உள்ளவே வர முடியாதுப்பா அப்படின்ற இல்லைங்களா. இந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கலன்னா உள்ளவே வர முடியாது. உங்களுடைய தவறான லட்சியம் கொண்ட, உலக விதமான லட்சியம் கொண்ட எண்ணத்தை நீங்க மாத்திக்கலன்னா, ஏன்னா இதே கிறிஸ்து தான் சாத்தான சாத்தானுக்கு பெருமை என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்து காலில் உதச்சி தள்ளினவர். இந்த சீஷர்களை மீட்டு திருப்பி அந்த பரலோகத்துக்கு கொண்டு போகலான்னு பார்த்தா இவங்களுக்கு அது வந்துச்சுன்னா ஒரு காலம் வரமாட்டாங்க இவங்க அப்படின்னு எச்சரிக்கிறார். இதுக்காண்டி மாறலன்னு, அதனால தான் மெய்யாகவே இல்லைங்களா, மெய்யாகவே நீங்கள் மூணாவது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைவே இருக்கு, இருக்க வேண்டிய தாழ்மை. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் இதயத்தின் சீர்கேடு உணர்ந்து எந்த அளவுக்கு நீங்க மனம் திரும்பணும்னா, நீங்க பிள்ளைகள் போல் ஆகணும். பிள்ளைகள் போல் எல்லா விதத்திலையும் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன தங்களுடைய இயலாமை, தங்களுடைய உதவியற்ற நிலைமை, தங்களுடைய சார்ந்திருக்கிற நிலைமை எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் உணர்ந்துதான், தன் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் தன் தகப்பின் கையை பிடிச்சி தாய் கையை பிடிச்சி நடக்கணும், இல்லைன்னா நான் விழுந்துருவேன் என்ற கான்சியஸ்னஸ் எவ்வளவு பிள்ளைகளுக்கு இருக்கு. கீழே ஒரு சின்ன படி இறங்கணும்னா கூட கை கொடுங்க கை கொடுங்கன்னு அந்த அளவுக்கு சார்ந்திருக்கு. தேவனுடைய மறுஜென்மமாக்குற கிருபை மெய்யாகவே நம்ம இருதயத்துல வேலை செஞ்சிருந்துச்சுன்னா, ஏற்கனவே நமக்கு நம்மளை பத்தி என்னென்ன எண்ணம் இருந்துச்சோ, எவ்வளவு பெரிதான உயர்வான எண்ணம் இருந்துச்சோ ஓகே, ஆனா மறுஜென்மம் ஆன பிறகு நம்மளை குறித்த எண்ணம் எப்படி, ஒரு உதவியற்ற பலவீனமான ஒரு எல்லாத்துக்கும் கடவுள் மேல சார்ந்திருக்கிற பிள்ளையாக நம்ம மாறணும். அந்த அளவுக்கு நீங்க மாறலன்னா நீ என்னதான் பண்ணிட்டு போ, என்னதான் கிறிஸ்தவ வேஷம் போட்டு போ, பரலோக ராஜ்யத்துல நீ அப்போஸ்தலனா கூட பேதுருவா கூட நீ பரலோக ராஜ்யத்துல வர முடியாது. எவ்வளவு கண்டிப்பு, ஒரு சின்ன புள்ள எப்படி தன் எல்லா விதத்திலையும் தன் தகப்பன் பெற்றோர்கள்லாம் நடத்தப்பட தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்குதோ, உண்மையா மறுஜென்மம் அடைந்த கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்க இருதயத்தை தங்களுடைய சிந்தனைய சித்தத்தை உணர்ச்சிகளை தேவ வசனமோ பராமரிப்போ தேவ ஆவி என்ன நடத்தணும், நீங்க என்ன நடத்தணும்னு கொடுக்கிற ஒரு குணம் அப்படி இருக்கோமா, அவங்கதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அவங்கதான் நுழைய முடியும். எல்லாத்துலயும் வசனம் நடத்தணும், எல்லாத்துலயும் பராமரிப்பு கதவை திறக்கணும். பராமரிப்புக்கு எகிரின்னு போறது இல்ல, சில நேரங்களில் தேவனுடைய பலத்து கரத்துல நான் அடங்கி இருப்பேன், எப்படி அவர் அப்படி செஞ்சிடலாம், இல்ல பராமரிப்பை எதிர்க்காம எல்லாத்துலயும் பராமரிப்பு தேவ ஆவி என்ன நடத்திட்டோம் அப்படின்னு புள்ள எப்படி விருப்பத்தோடு கை கொடுத்து நடக்குதோ, அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் விருப்பத்தோடு ஆவியானவர் நடத்தணும், வசனம் நடத்தணும், பராமரிப்பு நடத்தணும். அதனால்தான் ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். தேவ வசனத்தினால் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவ புத்திரர்களாய் இருக்கிறார்கள். நான் எந்த அளவுக்கு என்னுடைய சீர்கேடை உணர்ந்து கிறிஸ்துவில் சார்ந்த விசுவாசம் அவருக்குள்ள நான் இருந்து அப்படிதானுங்க நம்ம நம்ம என்னெல்லாம் உணர முடியுது. நான் சுயமா நடத்த பார்த்தோம், ஆண்டவர் ஜபம் இல்லை, ஆண்டவர் பிடிப்பு இல்ல, வசனம் இல்லைன்னா எனக்கு இண்டிபெண்டா இருக்க பார்த்தேன்னா தெரியும். சாத்தானுடைய வலையில சோதனையில விழுந்து அடிவாங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் வளர்ந்து நானும் வளர்ந்தது ரொம்ப திறமை இருக்கிறதுனால இல்ல, என் பலவீனத்தை ரொம்ப தெரிஞ்சதுனால. ஆண்டவர் இல்லைன்னா எவ்வளவு கீழே உழுந்துருவேன், என்னுடைய பலவீனம் இதய கேட உணர்ந்ததுனால தான் ரொம்ப பைபிள படிக்கிறேன் தவிர ரொம்ப பக்தினால இல்லை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நம்முடைய உதவியற்ற நிலையை உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம வர முடியும். ஆண்டவர் இல்லைன்னா இல்லை, இதயம் சுத்தமா இருக்கவே முடியாது, வசனம் இல்லைன்னா சொல்லி விழுந்துருவேன், சோதனையில விழுந்துருவேன், சாத்தாங்க எங்கேயோ பள்ளத்துல நான் விழுந்துருவேன். அதனால சாமி கையை பிடிச்சுக்கணும், எங்க போனாலும் ஆடியோ கேட்டுக்கிட்டு போகணும், வசனம் கேட்டுக்கிட்டு போகணும், வேற ஏதாவது தப்பா சிந்திச்சிருவேன், அவர் கையே பிடிச்சிட்டு போகணும், இல்லை விழுந்துருவேன். அப்படி உணர்றோமா நம்ம? அந்த தாழ்மை தேவை. இந்த தாழ்மை ஒருத்தனுக்கு வராவிட்டால் அடுத்து ரெண்டு சொல்றது வரவே சுட்டு போட்டாலும் வர. ஏன் சபையில சில பேருக்கு பெருமை, ஏன் சபையில சில பேருக்கு அகங்காரம், ஏன் சபையில சில பேருக்கு தலையெல்லாம் சுத்துற அளவுக்கு பேச்சு, ஏன் அவ்வளோ லட்சியம் சுயநலம் சபையில, ஏன் சண்டை, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஊழியங்கள்ல பாஸ்கர்களுக்கு போட்டி, ஏன் இதெல்லாம் வருதுன்னா எந்த வழியா அவன் நுழைஞ்சு வரலாம். தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டிய இருக்க வேண்டிய மறுஜென்மம் ஆக்கக்கூடிய இந்த பணி அவங்களுக்கு நடக்காததுனால தான் போட்டி பொறாம பெருமை ஆங்காரம் வருது சபையில இல்லைங்களா. இங்க நீங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய இதயம் பெருமையா இருந்துச்சுன்னா 101 விதங்கள்ல தாழ்மையின் கோலத்தை நீங்க போடலாம். காலில் ஒரு உதாரணம் கொடுத்தேன், கால் சென்டர்ல வந்து எப்படின்னா இது, ஆனா பேசும்போது வாய்ஸ் மாடுலேஷன் ஒரு ட்ரைனிங் இருக்கு, ரொம்ப எம்பத்தியோடு பேசணும், ரொம்ப பணிவோடு அன்போடு கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும். அவங்க ரொம்ப அவங்க எவ்வளோதான் கோமா திட்டினாலும், அப்படி சில பேர் வாய்ஸ் மாடுலேஷன் ட்ரைனிங் எடுத்துட்டு சர்ச்சில் நீங்கள் இருக்கலாம், அப்படியே அன்போடு பேசணும். மனத்தாழ்மை வேணும், உண்மையாவே மனசுல தாழ்மை. இங்க பேசுறது இப்படி, வீட்டில் போய் பேசுறது பார்த்தா வேற பேச்சு இருக்கும். இங்க வந்து அப்படியே ஹாஸ்டல் அங்கே பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வாய்ஸ் மாடுலேஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்த மாதிரி, அது இல்லைங்க மனத்தாழ்மை. மனத்தாழ்மை அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகே, அப்படி இல்லைன்னா தேவ கிருபை தேவனுடைய தயவு அவருடைய அவர்ல சார்ந்திருக்கிற இது உணரலன்னா ஆண்டவர் சொல்ற வசனம் உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும். இது ஆகலைன்னா நீங்க ஒரு காலம் பரலோகம். ஓகே, இப்படி வந்தாச்சு, பரலோகத்துக்குள்ள தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு, நான் மறுஜென்மை அடைந்து விட்டேன், இனிமேல் நான் என்னை எப்படி பார்க்கணும், இனிமேல் கொஞ்சம் பெருமையா இருந்துக்கலாமா, ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டார், நான் தேவனுடைய பிள்ளை, யாரும் என்னை தொட முடியாது அப்படின்னு, இன்னுமே என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, வாட் இஸ் மை ஸ்டேட்டஸ், என் பிரஸ்டீஜ் என்ன, நான் சபையில எத்தனை வருஷம் இருந்திருக்கேன், என்னுடைய நிலைமை ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும், என்ன எப்படி நான் பார்க்கணும் பரலோகத்து இதுல சர்ச்சில், எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கும், எத்தனை வருஷம் அப்படி பண்ணி, என் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும், அதுதான் 4வது வசனத்துல பேசுறார். பரலோகராஜ் நுழைந்த பிறகு பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இருக்க வேண்டிய தாழ்மை என்ன, ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். நோட்டீஸ் பண்ணுங்க, அவருக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருது. என்ன அவங்களுடைய கேள்வி, யார் பெரியவன், ஹூஸ் த கிரேட்டஸ்ட். முதல்ல அந்த பரலோக ராஜ்யத்தில் நுழைய வேண்டி இருக்க வேண்டிய தாழ்மையை சொல்லிட்டு அவங்க கேள்விக்கு நேரடியான பதில் கொடுக்கிறார். ஆமாப்பா, நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் முதல்ல அடிப்படையை சொல்லிடுறேன், சொல்லிட்டு உங்க கேள்விக்கு பதில் கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக விரும்பணும்னா எவன் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். இந்த சீஷர்களை யோசிச்சு பாருங்க, தாங்கள் வந்து ஆண்டவர் வந்து அவங்கள அந்த பரலோக ராஜ்யத்தில் பெருசா இருக்கணும், பெருசா சாதிக்கணும் அப்படின்றத பத்தி அவங்க கடிந்து கொண்ட மாதிரி தெரியல. என்ன கடிந்து கொள்றாரு பாருங்களேன், என்ன சொல்ல, ஒரு விதத்துல சொல்ல போனா தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் நம்ம பெருசா சாதிக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல, நம்ம பெரியவங்களா இருக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல, நிச்சயமா இருக்குது இல்லைங்களா. அவன் அவன் அதுக்கு தானே வேதத்திலேயே அதை செய்யுங்க இதை செய்யுங்க, நான் வரும்போது என் பலன் அளிப்பேன் எவ்வளவு என்கரேஜ் பண்ற, தேவனுடைய ராஜ்யத்துல பெருசா நம்ம இருக்கணும்னு விருப்பம் தான் அவருக்கு. ஆனா இங்க என்ன, அவர் பரலோக ராஜ்யத்துல இந்த வசனத்துல என்ன சொல்ற, பெரியவன்றது இருக்கு, பெரிய ஒரு ஸ்தானம் இருக்கு பரலோக ராஜ்யத்துல, டிகிரிஸ் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, எப்படி நரகத்துல தண்டனைகள் அதிகம் கம்மி இருக்கோ பரலோக ராஜ்யத்திலையும் மகிமை குறைவான மகிமை அதெல்லாம் இருக்கு, ரிவார்ட்ஸ் இருக்கு. பைபிள் பல இடங்கள்ல நமக்கு சொல்லுது, நான் வரும்போது அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பேன் அப்படின்றார் இல்லைங்களா, அவங்க உங்களுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பேன். மத்தேயு 15:5-11 உங்களை அவமானப்படுத்தி என் நாமத்தின் நிமித்தம் உங்களை சகல விதமா தவறாக பேசும்போது சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள், ஏன் பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய வெகுமதி உங்களுடைய மிகுதியா இருக்கும், கிரேட்டா இருக்கும். அப்படிலாம் கிரேட்னஸ் இருக்கு, கிரேட்டஸ்ட் பொசிஷன் இருக்கு, அதை விட மகிமை பரலோகத்துல மகிமையான நிலையில சில பேர் இருப்பாங்க, அதை விட குறைவான வேற வேற லெவல்ல இருக்கு, வெகுமதிகள் வேற வேறையா இருக்கு. ஆண்டவர் நம்ம கேட்டோம்னா நம்ம உயர்ந்த மகிமை அடையணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சீஷர்கள் வந்து தவறான நோக்கத்தோடு தவறான போக்கில் அதை தேடினாங்க. உலக பிரகாரமாக சுயநல விதத்தில் சுய மகிமைக்காக அதை நாட பார்த்தாங்க. ஏன் தேவ மகிமைக்காக பரலோக ராஜ்யத்தை நான் பெரிய காரியங்களை சாதிக்கணுன்ற இருக்கிற விருப்பம் ஆண்டவர் தவறா சொல்றது இல்லை, தவறா சொல்ற மாதிரி பார்க்கல. இவங்க என்ன, மற்றவங்க தோல் மேல ஏறி அவங்கள தள்ளி நம்ம மேல வந்துடும், அதான் அவங்களுக்கு இல்லைங்களா. எங்கள்ல பெரியவன் யார், இதுதான் அவங்களுக்கு ட்ரூ கிரேட்னஸ். கடவுளுடைய மகிமைக்காக பெருசு அடையிறது அவரு இல்ல, நித்திய ராஜ்யத்துல எனக்கு மிகுந்த நித்திய வெகுமதி கிடைக்கணும். என் பவுலுக்கே அந்த விருப்பம் இருந்துச்சு, நான் ஓட்டத்தை ஓடி எனக்காக கிரீடம் காத்து இருக்கிறது, எனக்காக அதுக்காக ஓடினேன், நான் பந்தய போரில் ஓடுறேன், பெறணுன்றதுக்காக ஓடினேன்ற இல்லைங்களா, ரிவார்ட் வாங்கணுன்றதுக்காக அந்த விருப்பம் நமக்கு இருக்கிறது கரெக்டான தவறான நோக்கம். கடைசியில உத்தமான உண்மை உள்ள ஊழியக்காரன் அந்த ஆண்டவர் மெச்சித்துக்கிறது விரும்பத்தக்க காரியம். ஆனா என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் கிரேட்டஸ்ட் ஆகுறது எப்படி தெரியுமா, இந்த வசனத்துல சொல்றாரு, இந்த பிள்ளையை போல் தாழ்த்துகிறவர், தாழ்த்துகிறவர். அப்பா பரலோக ராஜ்யத்துல கிரேட்னஸ் எப்படி தெரியுமா, உன் சுய லட்சியத்துல ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி மேல மேல போறதுனால பெரியவன் ஆக முடியாது. பரலோக ராஜ்யத்துல மனத்தாழ்மையில கீழே 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 போறதுனாலதான் பெரியவன் ஆக முடியும். அவன்தான் கிரேட்டஸ்ட், அவன்தான் கிரேட்டஸ்ட் பரலோக ராஜ்யத்தில். அதுக்கு பாடம் என்ன, அங்க இருக்கிற பிள்ளை, இந்த பிள்ளையை போல், இந்த பிள்ளை, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தா விட்டா பாருங்களேன். அந்த பிள்ளை அங்க ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிற, பரலோக ராஜ்யத்தில் நுழைந்த பிறகு எப்படிங்க எனக்கு எனக்குள்ள தாழ்மை இருக்கணும், இந்த பிள்ளையை போல் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கணும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, நான் என்ன எப்படி பார்க்கணும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, என்ன எப்படி எடை போடணும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு, இந்த பிள்ளையை போல் உன்னை தாழ்த்தல், இந்த பிள்ளையை போல் அப்படின்னா என்ன, திருப்பியா நம்ம கேட்கணும், இந்த பிள்ளையை போல்னா ஒரு பிள்ளை வந்து ஒரு சமுதாயத்துல வந்து இம்பார்ட்டன்டே இல்லை இல்லைங்களா. நிறைய இடங்களில் பிள்ளைகளை கூப்பிட்டு போனோம்னா சின்ன பிள்ளைகள் ஏசு தோல்ல போட்டுக்கிற பிள்ளைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ இல்லைங்களா, ஒரு டிக்கெட் கணக்கு கூட இல்லை, அவங்க ஒரு டிக்கெட்டே இல்லை இல்லைங்களா. ஒரு ட்ரெயின்லாம் நம்ம போனோம்னா அதுக்கு டிக்கெட் போட்டு பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கலாம், அவங்களை இம்பார்ட்டண்ட்டாகவே யாரும் கருதுறது இல்லை, அவங்க இம்பார்ட்டண்ட், அவங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப சின்னது. சில நேரங்களில் எந்த அளவுக்கு அவங்க சின்னவங்கன்னா அவங்க கண்டுக்கிறது கூட இல்லை, நம்ம அவங்க சத்தம் போட்டு ஏதாவது எல்லாட்டா பண்ணாதான் இல்லைன்னா என் பிள்ளைய வச்சுட்டு நான் பாட்டிக்கு என் வேலையை பண்ணிட்டு இருக்கலாம், அது அமைதியெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, நான் கண்டுக்கிறது கூட இல்லை, அது பாட்டிக்கு அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், வி டோன்ட் நோட்டிஸ், வேர் நாட் இம்பார்ட்டன்ட். எப்படி சத்தம் போட்டா, ஆனால் உங்களே யாராவது அப்படி உட்கார வச்சுட்டு உட்காருங்க என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க முடியுமா, ஓ நோ நோ நோ, கோவம் வந்துருமே, என்ன கூப்பிட்டு அவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவர் பாட்டிக்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த புள்ள அப்படி இல்லை, அந்த புள்ள அப்படி இல்லை, இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஆட்டிடியூட் என்னன்னா, நான் ஒன்றும் இல்லை, ஒன்றுமா இல்லாததாக எண்ணப்படுகிறேன், ஐ எம் நத்திங், நான் இன்சிக்னிஃபிகண்ட்னு வாங்க, நான் முக்கியம் இல்லை, நான் பெருசு இல்லை, முட்டாள் நான். எந்த பிள்ளைக்கும் தன்னை பற்றிய பெரிதான உயர்வு, பெரிதான எண்ணங்கள், தன்னை தாழ்த்து தான் நினைக்கிறது, பலவீனமாக தான் நினைக்கிறது, எல்லாத்தையும் சார்ந்து தான் நினைக்கிறது. எந்த மனுஷன் இந்த பிள்ளையை போல் தன்னை இந்த உலக மக்களுக்கு மத்தியில தேவ கிருபையில தேவ ரட்சிப்புல ஆண்டவருடைய தயவுல தான் நான் சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு எந்த மனுஷன் தன்னை பற்றிய எண்ணம் கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய பார்வையில தான் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு தன்னுடைய எடை போடுறதுல, நீ யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒண்ணுமே இல்லைங்க, எந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நான் இன்விசிபிள், இல்லாம போனால போற மாதிரி என்னுடைய எண்ணம், நான் இல்லாம மாதிரி தன்னை பத்தி நினைக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் மிகுந்த மனத்தாழ்மையில தன்னுடைய ஸ்ட்ரேச்சர், தன்னுடைய சொந்த பார்வையில தான் ஒண்ணும் இல்லை, மற்றவங்க இல்லை, தாழ்மைனா இதாங்க டெஃபினேஷன், மற்றவங்களுக்கு முன்னாடி வாய்ஸ் போட்டு ட்ராமா போட்டு உடைய போட்டு காந்தி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுனால நான் தாழ்ந்து இல்லை, என் சொந்த பார்வையில் ஐ எம் நத்திங், எந்த அளவுக்கு நான் ஒன்றும் இல்லைன்னா நான் இல்லாது இருக்கிற மாதிரி, அந்த பிள்ளையை போல் இல்லாது இருக்கிற மாதிரி, இன்சிக்னிஃபிகண்ட், ஐ எம் நத்திங், என் பார்வையில் ஐ எம் நத்திங். அப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் கிரேட்டஸ்ட், கிரேட்டஸ்ட். என் பார்வையில் நான் முக்கியம் இல்லை. எப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இடம் இதுதான், என் ஸ்டேட்டஸ் பரலோக ராஜ்யத்தில் இதுதான், என் ஸ்டேட்டஸ் என்னுடைய பார்வையில் நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய மதிப்பீடுல நான் ஒண்ணுமே இல்லைங்க, வேற சொல்றது ஒன்றும் பெருசு இல்லைங்க, சொல்றது யாருக்குங்க சொல்ல முடியாது. ஜபத்தில் சில பேர் எல்லாம் பண்ணா, லார்ட் நாங்கள் நத்திங், நாங்கள் புழுக்கள்ல புழுக்கள், நாங்கள் தூசுல தூசுகள், நாங்கள் ஒன்றும் இல்லை, நீ பெரியவர்லாம் சொல்லிடலாம். அது சொல்லி முடிச்சுட்டு பாருங்களேன், அவர் பாருங்க எப்ப பாரு, அவரை பத்தி தான் கவலை, அவர் வாழ்க்கையை பத்தி தான் கவலை, அவருக்கு அவர் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். எப்ப பாரு அவருடைய எதிர்காலத்தை பத்தி தான் கவலை, குடும்பத்தை பத்தி தான் கவலை, அவரை பத்தி தான் கவலை. எந்த அளவுக்கு பெருமை இருதயம் பாருங்களேன், தன்னை பற்றிய தன்னுடைய மதிப்பீடுல தான் ஒன்றும் இல்லைன்னு தன் சொந்த பார்வையில நினைக்கக்கூடியதுவன் தான் பரலோக ராஜ்யத்திலேயே மிக உயர்ந்தவன், மிக உயர்ந்த கிரேட்டஸ்ட். இப்படிப்பட்ட எண்ணம் அந்த பிள்ளைக்கு எப்படி தன்னை பற்றிய எண்ணம், தான் ஒன்றும் இல்லை, ஒன்றுமா கருதப்படுகிறது இல்லை, ஒன்றுமா ஒரு டிக்கெட்டுன்னு கூட எண்ணப்படுறது இல்லைன்ற அளவுக்கு அந்த புள்ள தன்னையே தாழ்த்தி இருக்கிறதோ, அப்படி இருக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். ரியல் ஹியூமனிட்டி தான். எப்படி இப்படிப்பட்டவன் போய் பரலோக ராஜ்யத்தில் பெருசாக முடியும்? ஏன்னா அது நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கு விளக்கி கொடுக்குறேன் பாருங்க. பரலோக ராஜ்யம் கிருபையின் ராஜ்யம், அது கிருபையின் ராஜ்யம். அந்த கிருபையின் ராஜ்யத்தில் தேவன் ஏதாவது பெருசா சாதிக்கணும், தேவன் அசாதாரணமான காரியங்களை சாதிக்கணும்னா எப்படிப்பட்ட கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாரு? சீர்கேட்ட ஒன்றும் இயலாத உடைஞ்சு போன பிரயோஜனம் இல்லாத பாவிகள் தான், அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பாவிகளை பயன்படுத்தி தான் பெரிய காரியங்களை அடைவார். எந்த மாதிரி கருவிகளை மக்களை பாவிகளை பயன்படுத்துவார்னா, எந்த புள்ள எந்த மனிதன் இந்த பிள்ளையை போல் தன்னை பற்றிய எந்த பெரிதான எண்ணம் கொண்டிராது இருக்குதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் மூலமாக தான் அவர் வேலை செய்வார். அதனால்தான் நீ பெரியவனாக ஆக முடியும் பரலோக ராஜ்யத்தில். இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? மிகப்பெரிய விதத்தில் எந்த மனிதர்களை பயன்படுத்துவாரு? எந்த மனுஷனுக்கு தன்னுடைய பார்வையில தான் ஒன்றுமே இல்லைன்னு எண்ணுகிறானோ அவன்தான் தேவன் பயன்படுத்துகிற பெரிய கருவியாக மாறி அந்த ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை சாதிச்சு அவன் மூலமா தான் தேவன் வேலை செய்து அதிசயமான காரியங்களை செய்வார். ஒரு மெக்லாரன் ஒரு அருமையா சொல்றாரு, எந்த அளவுக்கு ஆழமாக நம்முடைய தகுதியற்ற தன்மை, பலவீன தன்மை, இயலாமை தன்மை உணர்ந்து தேவன் சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவனுடைய ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள் செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமாகிறோம், நாம் தகுதியாகிறோம். எந்த அளவுக்கு நம்ம தகுதியற்ற தன்மை, பலவீன ஆற்றல, நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பார்வையில் ஐ எம் நத்திங்னு உணர்றோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவிக்குரிய வரங்கள், தேவனுடைய வல்லமை என் மூலமா செயல்படுவதற்கு நான் தகுதிப்படுறேன். ஏன்னா ஆறு வந்து பள்ளம் இருக்கிற இடத்துல தான் ஓடும், வெறுமையா இருக்கிற இடத்துல தான் ஓடும். மலை உச்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் காஞ்சி கிடக்கும், ஒண்ணுமே அங்க நிக்காது. எங்க தாழ்வு இடம் இருக்கோ அங்கத்தான் ஓடும். அதே மாதிரி தேவன் உடைஞ்சு போன நாணல்கள் மூலமாக தங்களை எந்த அளவுக்கு வெறுமையாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட கருவிகள் மூலமா தான் அவர் வல்லமை பாய முடியும். எந்த அளவுக்கு நம்மளை பற்றிய தாழ்வான எண்ணம் நமக்கு அதிக அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு தேவ கிருபை வல்லமை நம் மூலமா பாய முடியும். எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்கள் நம்ம மேல இருக்கோ அந்த அளவுக்கு தேவ கிருபை நம்மள வேலை செய்யாதபடிக்கு தடையான நினைக்கும். இது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துல தானே பெரியவங்களை பத்தி கேட்கிறாரு. இது எப்படிப்பட்ட ராஜ்யம்? இந்த ராஜா வந்து வெறுமையா உடைஞ்சு போன கருவிகளை தான் பயன்படுத்துகிற ராஜ்யம். யார் ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்காங்க, தங்களை பத்திய தாழ்வான எண்ணம் கொண்டு, தாழ்மையான எண்ணம் கொண்டு இருக்கிறார்களோ அவங்கள் மூலமா தான் வேலை செய்யும் ராஜ்யம். இப்படிப்பட்ட ராஜ்யத்துல எவங்க பெருசா இருக்க முடியும்? எவன் பிச்சைக்காரனோ அவன் தான் இங்க பெருசா இருக்க முடியும். எவனுக்கு தன்னை பற்றிய ரொம்ப தாழ்வான எண்ணம் இருக்கோ, குறைவான எண்ணம் இருக்கோ அவன் தான் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெறுகிற ஒரு பாத்திரமாக அவன் தான் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், அதான் பிரச்சனை. இந்த ராஜா வேலை செஞ்சோன்னா உடஞ்சி போன தாழ்வான இந்த பிள்ளை போல் தன்னை தாழ்த்தி ஒன்னும் இல்லை தான் என்று தன்னை பற்றிய எண்ணங்களே இல்லாத, தான் இருக்கிறதும் இல்லாததும் ஒன்னுன்ற மாதிரி நினைச்சு தன்னுடைய தாழ்வான எண்ணம் கொண்டிருக்கான் அவன் தான் மிகப்பெரிய வல்லமையான கருவியாக இந்த ராஜ்யத்துல மாறி விடுகிறான். அது மாத்திரம் இல்லை, அப்படிப்பட்ட கருவிகளை அவர் பயன்படுத்தினா தான் அவன் தான் என்ன செய்வான், ஒன்று ரெண்டு செஞ்சுட்டவுன்னு அவனுக்கு அகங்காரம் வந்துடாது. ஏன் நான் ஒன்றும் இல்லை, நான் ஓட்டப்பானேன்னு தெரியும். ஆண்டவர் என்னில் ஏதாவது என் மூலமாக செஞ்சார்னா அதுக்கு காரணம் மகிமெல்லாம் யாருக்கு தான் போவோம், அவருக்கு தான் போவோம். அதை இது ஓட்டப்பானை எடுத்துக்காது. அதனால தான் அவன் தான் பெரியவன். எவன் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகானோ. இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம், உங்களை பற்றிய எண்ணம் என்னங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பார்வையில் ஜபத்தில் அடிச்சிடலாம், ஐ எம் டஸ்ட் லார்ட் அப்படின்னு ஒருத்தர் பண்ணுவார், ஐ எம் டஸ்ட் அண்ட் டஸ்ட் ஆஃப் த ஆஷஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு. ஆனால் வாழ்க்கை எண்ணம் சிந்தனை எல்லாம் சுயந்தான். நான் 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 என்னை பற்றி, என்னை மதிக்கல, என்னை பேசலை, என்னை கண்டுக்கல, பொய்யான தாழ்மை. எனக்கு சில பேர் இதான், என்னால் முடியாதுங்க, என்னால் வழுவி போகிறது இல்லைங்களா, என்னால் ஒன்றும் முடியாதுங்க. அது ஒரு தாழ்மை, அது ஒரு பெருமையின் வேஷம். என்னால் முடியாதுங்க, ஏன்னா அது தந்திரமான, ஏன்னா எனக்கு அந்த தாளந்தெல்லாம் இல்லைங்க. இல்லை, எந்த மனுஷன் என்னால் ஒன்றுமே முடியாதுங்க, இது முடியாதுன்னு இல்லை, என்னால் எதுவுமே முடியாது. ஆனால் தேவன் எனக்கு இந்த அழைப்பு கொடுத்துருந்தா அவர் மேல் சார்ந்திருந்து நான் செய்வேங்க. அவர் என் மூலமாக வேலை செய்யட்டும், என் உயிர் மூச்செல்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு வரவன். அதுதான் உண்மையான தாழ்மை. சில பேருக்கு ஆங்காரம் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, மற்றதெல்லாம் முடியும், இதெல்லாம் என்ன ப்ரீச்சிங்கெல்லாம் என்ன சோமன்லாம் என்னால் முடியாது அப்படி சில பேர் சொல்கிறீங்களே, அது உங்களுடைய பெருமையின் அடையாளம். முடியாதுன்ற தாழ்மை இல்லை, ட்ரூ ஹியூமிலிட்டி. அவன் தான் பெரியவன், அவன் தான் பெரியவன். அந்த பெரியவன் ஆகணுன்றதுக்காக பெரியவன் இவன் நாடுறதில்லை. அந்த பெரியவனா என் பேரே வரக்கூடாதுன்றதுனால தான், அந்த பெரியவனா என்ன கருதக்கூடாதுன்றதுனால தான் இவன் பெரியவனாக பரலோக ராஜ்யத்தில். யார் கிரேட்டஸ்ட்? இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன். சரித்திரமோ வேத வாக்கியமோ நான் சொன்ன விளக்கத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. சரித்திரமும் உலக சரித்திரத்துல மிக வல்லமையா பயன்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் யார் யார்? மிக தாழ்மையான கிறிஸ்தவர்கள் தான். மிக வல்லமை ஆண்டவருடைய வல்லமை யார் மூலமா பாய்ந்தது? மிக வெறுமையான, தங்களை பற்றிய பெருந்த உயர்வான எண்ணம் கொள்ளாத மக்கள் தான் மிக உயர்வான விதங்களில் பயன்படுத்தப்பட்டார்கள். மிக உயர்வான, உடைஞ்ச பிரயோஜனமே இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எல்லாரை விட கடைசியானவன் என்று நினைத்தவன் மூலமாக தான் தேவ கிருபை வல்லமையாக பாய்ந்து உலகங்களை அதிசயமா உலகத்தை மாத்தினதாக நம்ம பார்க்கலாம். இங்க அப்போஸ்தலர்கள் சண்டை போடுறாங்க இல்லைங்களா, யார் பெரியவன்? இன்னைக்கு உங்களை கேட்டோம்னா அப்போஸ்தலர்களே பெரியவன் யாருங்க? அதிசயமாக ஊழியம் செய்து பெருசா இருந்தது யாருங்க? யாரு? பவுல் இல்லைங்களா? பவுல், பவுல் தான் பெரிய அப்போஸ்தலர். இவங்க 12 பேரும் இல்லை, இது சண்டை போட்ட 12 பேரும் இல்லை. ஆனா அந்த பவுல் ஏன் அப்போஸ்தலர், பெரிய அப்போஸ்தலர் மாறினார்? இந்த லிஸ்ட்லயே இல்லையே. அவர் சொல்றார் 1 கொரிந்தியர் 15:8, உங்க சொந்த கண்ணால் பாருங்க ஏன் அவர் அப்போஸ்தலர் பெரியவரா மாறினார். 15:8,
எல்லாருக்கும் பின்பும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்.
தொடர்ந்து படிங்க.
நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினால நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரமல்ல.
ஏன் இவர் எல்லாருடைய பெரியவர்? தன்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறார்? அப்போஸ்தலன் எவ்வளவு சாதனை, இங்க 12 பேர் கூட இருந்து என்னத்தான் பண்ணாங்க. நான் இயேசுவையே பார்க்கல நேரா, என்ன எத்தனை சபைகள், எத்தனை உரமதஸ்தர்கள், எந்த பேச்சாவது. தன்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு? பிறந்ததே அகால பிறவி நான், என்ன மோசம். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி இல்லை. ஏன் என் பாவ பெருமை இருந்தே எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சபையை துன்பப்படுத்தினவன், நான் துன்பப்படுத்தினவன். ஆனா இதெல்லாம் எப்படிங்க பவுலே சாதிச்சீங்க? தொடர்ந்து படிங்க.
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருகிய கிருபை விருதாவால் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது.
தன்னை பற்றிய பவுலுக்கு இருந்த எண்ணம் எவ்வளவு தாழ்வான எண்ணம்னு பாக்குறீங்களா? நான் பிறந்ததே அகால பிறவி அப்போஸ்தலன் சொல்லப்படுவதற்கும் தகுதி இல்லாத அவன் நான். அப்படிப்பட்ட தாழ்வான தன்னுடைய பார்வையில தனக்கு இருந்த எண்ணத்தினாலதான் தேவ கிருபை எல்லா அப்போஸ்தலர்களோட இவர் மூலமா பாய்ந்து வரும். இந்த மனுஷன் எந்த அளவுக்கு தாழ்ந்து தன்னை பத்தி என்ன இருந்துச்சுன்னா, பாவிகள்லயே பிரதான பாவி, எல்லா சபைகள்ல நான் ரட்சித்த மக்களை விட பெரிய பாவி நான் தான்ற எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தான், தன்னை பற்றிய உண்மையான மனத்தாழ்மையின் எண்ணம் அப்படி இருந்ததுனால தான் எல்லார விட அதிகமா தேவ கிருபை அவர் மூலமா உலகத்துக்கு பாஞ்சு வந்தது, எல்லார விட அதிகமான வெளிப்பாடு உலகத்துக்கு அவர் மூலமா கிடைச்சது. புரியுதுங்களா? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட்? இந்த பிள்ளையை போல் ஒருவன் தாழ்த்தாவிட்டார், இந்த பிள்ளையை போல் ஒருவன் தாழ்த்தாவிட்டார். உங்களை பத்தி அவங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன? எந்த அளவுக்கு தேவ கிருபையினால உங்களை பத்திய தாழ்வான 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 எண்ணம் இருக்கோ அந்த அளவுக்கு தேவ கிருபை அதிக அதிகமா உங்களை வாழ்க்கையில வளரும். எந்த அளவுக்கு உங்களை பத்தி உயர்வான எண்ணம் கொண்டிருக்கிறீங்களோ, உங்க பெருமை குடிச்ச இருதயத்துல என்ன பத்தியே எண்ணம், நான் தான் பெருசு, நான் தான் முக்கியம், என்ன கண்டுக்கல, எனக்கு மதிக்கல, என் மேல அக்கறை இல்லை, என்ன யாரும் காண்டிக்கல, ஆண்டவர் என்ன பார்த்துக்கலன்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஊழியத்துக்கும் சபைக்கும் நீங்க தடையா இருக்கிறீங்க. இந்த பிள்ளையை போல் ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால், தன்னை பற்றிய எண்ணத்தை சிறிதளவும் தன்னை பெருசா பார்க்காதவன் தான் மிகப்பெரியவன் பரலோகராஜ்யத்தில், மிகப்பெரியவன் பரலோகராஜ்யத்தில். ஏன் பழைய பாடெல்லாம் இதானே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 57:15 ஆண்டவர் சொல்றாரு, நித்திய வாசியும் பரிசுத்தர், நான் உன்னத இடங்களில் வாசம் பண்ணுகிறேன், உன்னத உயர் ஹையஸ்ட் லெவல்ல வாசம் பண்ணுகிறேன், இன்னொரு இடத்துலயும் வாசம் பண்ணுகிறேன். எங்க நான் வாசம் பண்ணுகிறேன்? இன்னொரு இடம் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்படி பணிந்து தன்னை பற்றிய தாழ்வான எண்ணம் கொண்டிருக்கிற மனுஷனுக்குள்ள நான் வாசமா இருக்க, அவன் மூலமா தான் நான் வேலை செய்வேன், அவன் தான் என்னுடைய கருவி. வானம் எனக்கு சிங்க 66 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு எப்படிப்பட்ட வீடை கட்ட போறீங்க நீங்க? ஆனா நான் எவனை நோக்கி பார்க்கிறேன்? நொறுங்குண்ட இருதயமும் தாழ்ந்த தன்னை பத்திய தாழ்ந்து, எந்த அளவுக்கு தாழ்மைனா என் வசனத்தை பார்த்தா நடுங்கிறான், அவனைத்தான் நான் நோக்கேன். அவன் தான் என் கருவி, அவன் தான் கிரேட்டஸ்ட் என் பார்வையில, அவனைத்தான் நான் மதிப்பேன். தன்னை பற்றிய எண்ணம், உங்களை பத்திய எண்ணம் என்னங்க இருக்கு? இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தாவிட்டான், இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துறவன் சபையில எப்படி தெரியும்? அப்படிப்பட்டவங்க சபையில எப்படி இருப்பாங்க? இதே மத்தே மார்க் 9:35 பாருங்களேன், 9:35 இதே பேரலல் பேசேஜ், இன்னும் ஒரு ஆங்கிள் அதுல கொடுக்கறத பார்க்கலாம்.
அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனாம் கடையாகவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை.
சரி, இங்கேயும் அதேதான். இந்த மார்க்ல வேற விதமா அழுக்கிறாரு. எவனாவதிலும் ஃபர்ஸ்ட் நீ இருக்கணும்னு பாக்குறியா? தேவராஜ்யத்துல எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ இருக்கணும்னு பாக்குறியா? நீ என்ன பண்ணணும்? அந்த கியூல இருந்து ஓடி போய் லாஸ்ட் போய் நிக்கணும். லாஸ்ட் ஓடி போய் நின்று என்ன பண்ணணும்? யாருக்காவது ஏதாவது தேவை இருக்கா, யாருக்காவது நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்ல பார்த்துட்டு அங்க ஏதாவது ஒரு தேவைன்னு இருந்துச்சுன்னா ஓடி போய் அவங்களுக்கு ஊழியக்காரனா இருந்து அந்த தேவையை சந்திச்சுட்டு திருப்பி என்ன பண்ணும்? ஓடி வந்து லாஸ்ட்ல நின்றுக்கணும். அவன்தான் முதல்வன், அவன்தான் பெரியவன் பரலோக ராஜ்யத்தில். எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும். முதல்ல இருக்கிற எவனாவது முதல்ல இருக்கணும்னு இருந்தா எல்லாருக்கும் கடைசியில நின்று, எல்லாருக்கும் ஊழியக்காரன். ஊழியக்காரன்னா சிறிதான கேவலமான வேலையும் செய்யறதுக்கு துணியாதவன், நேரங்களில் எச்ச இலைய கூட எடுக்கிறதுக்கு துணியாதவன், என்ன வேலை செய்யலாம் உங்களுக்கு? ஏன்னா தன்னை பற்றிய தாழ்வான எண்ணம் அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் எல்லாரையும் லீஸ்ட், தேவ கிருபை என்னை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன், ஐ எம் த லீஸ்ட் ஆஃப் திஸ் திங்ஸ், எல்லார விட நான் தாழ்த்தப்பட்டவன், எல்லார விட மோசமானவன் நான்னு எண்ணம் வச்சு, அப்படிப்பட்ட எண்ணம் அந்த ராஜ்யத்துல தன்னுடைய பணி என்னன்றது அவனுக்கு காட்டுது, ஊழியங்களா அவனுக்கு திறக்குது, அந்த ஊழியங்கள் செய்வதற்கு தேவ கிருபை அவனுக்குள்ள பாயுது, அதனால் உயர்ந்தவனா தேவ ராஜ்யத்திலே சிறந்தவனா அவன் மாறி போகிறான். அப்படிப்பட்ட மக்கள் தான் இது. கடைசியில போய் நின்னுக்கிட்டு யாருடைய கால்களை கழுவுன மாதிரி ஒவ்வொருத்தர வளருவதற்கு என்ன செய்ய முடியும்? இது அதுன்னு இல்லை, எந்த ஒரு அடிமையின் வேலை கொடுத்து துணியாம செய்யறவன் இல்லைங்களா? அவன் தான் பெரியவன், அவன் தான் பெரியவன். உண்மையான தாழ்மை அவனுக்கு தான், அவனுக்கு தான். கடைசியாக ஸ்பிரிச்சுவல் ஹியூமிலிட்டி, த வெயிட் ஆஃப் வேலை, இந்த பிரின்சிபல் தான் பிலிப்பியர் 2:3 சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். 2:3 பிலிப்பியர், இந்த தேவராஜ்யத்துல இந்த சபையில எவனுக்கு உயர்ந்த இடம் பிடிக்கணும்னு இருக்கோ அந்த எண்ணமே அவனை தாழ்வான இடத்துக்கு தள்ளிடும். நீ தேவராஜ்யத்துல கொஞ்சம் கூட மேல வர முடியாது. பெருமை உள்ளவனை தேவன் எதிர்க்கிறார். நீங்க எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 2 இந்த கொள்கையை தான் அவர் விவரிச்சு சொல்றாரு பாருங்க.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை இருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கருதுகிறது? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது.
ஒருவன் எந்த வீண் பெருமையினால், வீண் பெருமையினாலதாங்க நமக்கு நிறைய செய்யணும்னு வருது. வீண் பெருமை, நம்ம பேர் வரணும், நம்மள பேசணும். வீண் பெருமையில என்னென்ன செய்யறது? அது எதையுமே செய்யாம நீங்க என்ன செய்யணும்? நம்மள மற்றவங்க பெரியவங்க, நம்மளிலும் மற்றவர்கள் மேன்மையானவர்கள் என்று என்ன கடவார்கள். இதுதான் இந்த சிந்தனை தான் கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துவ எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறாரு இல்லைங்களா? என்ன தாழ்மையின் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, முதலாவது. இரண்டாவது தாழ்மை என்ன? எப்படிப்பட்ட தாழ்மை? தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து வந்த மக்களுக்கு தங்களை பற்றிய இருக்க வேண்டிய தாழ்மை. தங்களுடைய பார்வையில தங்களை எப்படி எடை போடுறாங்க, தங்களை எப்படி பாக்குறாங்க? இந்த பிள்ளை போல் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவன் தான் தேவராஜ்யத்துல பெரியவன். எந்த அளவுக்கு அந்த நிலையில இருக்கிறோம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது, அடுத்த விதமான தாழ்மை, 5வது வசனத்தில் தேவராஜ்யத்துல நம்ம ஒருவருக்கு ஒருவருக்கு முன்பதாக இருக்க வேண்டிய தாழ்மை. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இது வந்து ரொம்ப இல்லஸ்ட்ரேட்டிவா செய்யறாரு. மார்க் எல்லாம் ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு பாடங்களும் அந்த பிள்ளைய நடுவில் வச்சு சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆக்ட், அந்த பிள்ளைய நடுவில் வச்சு அந்த பிள்ளைய பாருங்க, அந்த பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அந்த பிள்ளையை போல் உங்களுக்கு உங்களை தாழ்த்தாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெருவியா இருக்க முடியாது. தாழ்த்துறவன் தான் பெருசா இருக்க முடியும். அந்த பிள்ளையை அடுத்து எடுத்து மடியில போட்டுக்கிட்டு, தோல்ல போட்டுக்கிட்டு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம்? அவர் அந்த பிள்ளையை ஏற்று எப்படி தோல்ல போட்டு நேசிச்சு அரவணைச்சு பராமரித்து அந்த பிள்ளைய நேசம் காமிச்சு தன் நெஞ்சில வச்சுக்கிட்டாரோ, அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் நம்ம ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் இருக்க வேண்டிய தாழ்மையை நம்ம காட்டுது, தாழ்மையை காட்டுது. எங்க பாஸ்டர் இந்த தாழ்மையை பேசுது? நீங்களா ஏதோ கதை சொல்ற மாதிரி தாழ்மைன்றதே இங்க இல்லையே. எங்க இருக்குது தாழ்மை? ஏற்றுக்கொள்ளுகிறத பத்தி தானே அவர் பேசுறார். அதுதான் அதுல உள்ளடக்கியது அப்படின்னா இல்லைங்களா? இட்ஸ் இம்ப்ளைட். அந்த கான்டெக்ஸ்ட் வெற்றி, இட்ஸ் இம்ப்ளைட். ஏன்னா அவங்களுக்கு விளக்கி கொடுக்கணும். எங்க தாழ்மையை பத்தி பேச, இவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுனோன்னு இல்லை, கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? எங்க தாழ்மையை பத்தி பேசிருக்கு? நம்ம ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாழ்மையை பத்தின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்ப, யோசிச்சு பாருங்க. தாழ்மையை பத்தி ஏன்னா அந்த ஏற்றுக்கொள்றதுன்றது வந்து அவங்கள எப்படி அந்த குழந்தையை ஏற்று நேசிச்சு அரவணைத்து பராமரித்து நம்ம சகோதரன் ஒவ்வொரு சர்ச்ல எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றார். இந்த பிள்ளையை போல் நீங்கள் இந்த பிள்ளையை, இந்த சில்ல பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஏன்னா இப்படி ஏற்றுக்கொள்றது உண்மையான தாழ்மை இல்லாமல் செய்யவே முடியாது. எந்த விதமான சுயநல நோக்கம் இல்லாம சபையில இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ட்ரீட் பண்ணவே முடியாது. சபையில வர பிரச்சனைகளுக்கு, உறவுல வர பிரச்சனைகளுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஏன் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க மாட்டேன்றோம்? ஒருத்தர் ஒருத்தர் பொறுத்துக்க மாட்டேன்றோம்? ஏன் ஒருத்தர் ஒருத்தர் தாங்க மாட்டேன்றோம்? ஏன் ஐயோ ஏதாவது அவங்க சொல்லி அவங்க செய்யறது பிடிக்கல, இவங்க செய்யறது பிடிக்கல? ஏன் சண்டைகள், பிரிவினைகள், சண்டை வருது ஒரு ஒரு சிஸ்டருங்கும் பிரதர்களுக்கு மேல? காரணம் என்ன? இந்த தாழ்மை, தங்களை பற்றிய எண்ணம், தங்களை பற்றி உயர்வான எண்ணம் இருப்பதுனால தானே. இப்படிப்பட்ட தாழ்மை, தங்களை பற்றிய தாழ்வான எண்ணம், நான் எல்லார விட லாஸ்டா நின்றுகிட்டு எல்லாருக்கும் ஊழியக்காரன்ற எண்ணம் இல்லாததுனால போட்டி, பொறாமை, விரோதம், பகை, கோபம், அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, இதனால வருது. அந்த தாழ்மை இருந்தாதானே இயேசு அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்ட மாதிரி நாம் ஒருத்தர் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க பலவீனங்கள்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைவுகள்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஏற்று இப்படி ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாருங்களேன். அதனால தான் நம்ம ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாழ்மை இதை குறிக்கிறது என்று இதில் உள்ளடக்கிய ஒரு காரணம். இயேசு வந்து ஒரு ஒரு அலட்டிக்காம அதிலிருந்து இதில் சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட உண்மையான தாழ்மை இருக்கிற மக்கள் தான் மற்ற சகோதரர்களை அன்போடு, கரிசனத்தோடு, கிருபையோடு, மனதுருக்கத்தோடு, ஜாக்கிரதையோடு நடத்துவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க இல்லைங்களா. பிரிக்க முடியாத விளைவு. ஒருவனுக்கு இப்படி தன்னை பற்றிய தாழ்வான எல்லாருக்கும் நான் ஊழியக்காரன்ற எண்ணம் இருக்கும் போதுதான் அவன் மற்றவர்களை மிகுந்த அக்கறையோடு, அன்போடு, அர்ச்சனத்தோடு ஏற்றுக்கொள்ளவே முடியும். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்றது என்னத்தை வெளிப்படுத்துது, அவனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான தாழ்மையை வெளிப்படுத்துது இல்லைங்களா. அதனாலதான் இது பிரிக்க முடியாது. நீ உன்னை எப்படி பார்க்கிற தேவ பிள்ளையாக, அது எதுல பிரதிபலிக்கும், மற்ற சகோதரர்களை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறன்றதுல பிரதிபலிக்கும். நீ எவ்வளவு மனத்தாழ்மை உள்ளவன், மற்றவர்களை பத்தி நாம் அக்கறையே இல்லாத காரணம் என்ன, நம்முடைய பெருமை. அதனாலதான் ஒரு பிள்ளைய அங்க கூப்பிட்டு இயற்கையா அந்த பிள்ளைய ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்து மேல போட்டு அதை காட்டுறார் பாருங்களேன். எந்த மனுஷனுக்கு தன் ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைய போல் தன்னை தாழ்த்தி, ஐ எம் நத்திங், ஆனா என்ன மாதிரி ஒரு நத்திங்க்கு போய் ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை தேவன் திட்டமிட்டு இயேசு கிறிஸ்து மறித்து என்னை மீட்டு கொண்டாரு. எவ்வளோ என்னுடைய அசிங்கத்தில், என்னுடைய அருவறுப்பில், சுயநலத்தில், பெருமையில, எவ்வளோ தீமையான எண்ணத்தில் நான் இருந்தாலும் என்னை இப்படி செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறவன் தான் அவன் போய் இன்னொருத்தர்கிட்ட அவங்களுடைய அசிங்கத்தையோ, கேவலத்தையோ, பலவீனத்தையோ பார்த்து வெறுத்து முகம் சுளிக்கிறவனா இருந்தா அவனுக்கு உண்மையாவே ரட்சிப்பு ஏற்பட்டிருக்கா, உண்மையாவே தேவராஜ்யத்துக்குள்ள அவனை பற்றிய எண்ணம் என்னன்றதே சந்தேகப்படணும் இல்லைங்களா. அதனால தான் இது உள்ளடக்கியது. இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாருங்களேன், ஏற்றுக்கொள்ளுகிறவன். இந்த உலகத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும் பல விதத்தில். அவங்கள அன்போடு விசாரித்து, அவங்க மேலே கரிசனமாக இருந்து, அவங்க இதயத்தில் நண்பில், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில், நம்முடைய சொசைட்டியில், நம்முடைய குடும்பத்தில் கூட அவங்கள கூப்பிட்டு, யாரை நம்ம அப்படி விருந்து உபசரிக்கிறது, யாரை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம், பொதுவாக உலகம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன, யாரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், யாரை நம்ம விருந்து உபசரிக்கணும், ஒரு லெவல் அவங்களுக்கு இருக்கணும் இல்லைங்களா. நம்ம செஞ்ச உபகாரத்தை அவங்க எப்படியாவது பிரதிபலிக்கிற அளவுக்காவது அந்த நிலையில் அவங்க இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் நம்ம பார்க்கறது. உண்மையா சொல்லுங்க, நம்ம செஞ்சதை எப்படியாவது நினைச்சு பார்த்து பிரதிபலிக்கும்படி ஒரு லெவலை பார்த்து தான், சில எதிர்பார்ப்பை பார்த்து தான் உபசரிப்பு நடக்கிறது, சில எதிர்பார்ப்புகளை பார்த்து தான் நடக்கிறது. அதெல்லாம் செய்ய முடியலன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டோம் இல்லைங்களா. அவங்க என்ன அப்படின்னு, ஆனா இயேசு இந்த புவர் சிறு பிள்ளையில நீ என்ன ஒண்ணு தான் பார்க்கணும், என்னுடைய கிருபை அவனுக்குள்ள வேலை செஞ்சு அவனை எந்த அளவுக்கு நொறுக்கி அவனை சீர்படுத்தி எந்த அளவுக்கு அவனை தாழ்மை பிள்ளை போல மாத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட புள்ள என்ன வயசுனா இருக்கட்டும், எவ்வளவுதான் உலகத்துல ஏழ்மையான நிலையில இருக்கட்டும், அந்த தாழ்மையான புள்ளைய பார்த்து என்னாமத்தின் நிமித்தம் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை ஆதரித்து, இந்த பிள்ளைய நான் எப்படி மடியில தூக்கி அன்பு காமிச்சு ஆதரித்து பராமரித்து பார்த்துக்கிட்டனும், அந்த மாதிரி பார்த்துக்கிறது. எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லை, சுயநல நோக்கங்களோ இல்லாம ஒரு ஒரு இயேசுக்கு செய்யற ஒரு எண்ணம் செய்யறவங்க பாருங்களேன். ஒரு தரித்திரமா இருந்த ஒரு கேர், இந்த சுயநல எதிர்பார்ப்போ இல்லாம இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு இல்லஸ்ட்ரேஷன் என்ன, இந்த குழந்தைய தூக்கி நான் எப்படி மடியில போட்டுக்கிட்டு எப்படி அதை பார்த்து பராமரித்து அன்பு காமிச்சு அதை ஒரு பாதுகாக்கிறேன் பாருங்களேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில, இதுல முக்கியமா என்ன வலியுறுத்துறது, ஒரு அப்ளிகேஷனா இந்த உதவியற்ற பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா இந்த பிள்ளையை போல் அப்படின்னா என்ன, ஸ்பிரிச்சுவலா சொல்றார், என்னுடைய சுவிசேஷ வெளிப்பாடுனால அவங்க மன உடைஞ்சி, அவங்களுடைய சீர்கேட உணர்ந்து, அவங்க உடைஞ்சி போய் தன்னுடைய உதவியற்ற நிலைமையை உணர்ந்து பிள்ளை போல் மாறி போனவங்க, அப்படிப்பட்டவங்க என் கிருபைனால, என் கிருபை அவங்க இருதயத்துல வேலை செஞ்சு அவங்க பிள்ளை போல் மாத்தினவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நூறு பேரை, அப்படிப்பட்ட 100 பேரை ஏற்றுக்கொண்டால், 100 பேருக்கு சாப்பாடு போட்டா தெய்வத்துக்கு பெருமாளுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இல்லைங்களா. அப்படி சொல்றாரு, என்ன போட்டிருக்க அந்த வசனம் 5வது, அப்படிப்பட்ட 100 பேரை ஏற்றுக்கொண்டாலா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள், the least பிள்ளை, ஒரு பிள்ளையை நீ ஏற்றுக்கொண்டு ஆதரித்து அவங்களுக்கு அன்பு செய்து அவங்களை சத்தியத்தில் வளர்க்குறதோ அவங்களை விசுவாசத்தில் அந்த பலப்படுத்தி அவங்கள வளர்த்து விடுறதோ ஒரு பிள்ளைக்கு செய்தார். எந்த அளவுக்கு ஒரு பிள்ளை மேலே இயேசு அக்கறையாக இருக்கிறார் பாருங்களேன். ஒரு பிள்ளைக்கு நான் யாரு, அந்த ஒரு பிள்ளைய செஞ்சது எனக்கு செஞ்ச மாதிரி ஆயிரமான்னு நினைக்கல, அந்த பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு செஞ்சா சாட்சாத் எனக்கே அதை நீ செய்தாய், எனக்கே அது செய்தார். எந்த அளவுக்கு கரிசனம் அந்த சிறியவரில் ஒருவருக்கு, எந்த அளவுக்கு அந்த சிறியவர்கள் ஒருவரை நம்ம நல்லா ட்ரீட் பண்ணணும், அவங்கள மரியாதையோடு பத்திரத்தோடு அன்போடு கரிசனத்தோடு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு இயேசு நம்ம மேல எந்த அளவுக்கு இயேசு அக்கறையா இருக்கிறார் பாருங்க. அந்த ஒரு பிள்ளைக்கு நீ சரியா செஞ்சினா அது எனக்கே செய்தாய். அந்த பிள்ளை மேல எவ்வளவு கரிசனம் பாருங்களேன். ஏற்றுக்கொள்றது, அவங்களை பரிதவித்து அவங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், கரிசனம் காட்டுறதுக்கலாம், இதயத்துல வீட்டுல அவங்களை உதவி எல்லாமே அதுல அடங்கி இருக்கு இல்லைங்களா. அவங்களுக்கு அன்பு காமிச்சு எல்லாமே என் நாமத்தின் நிமித்தம், நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரணியத்தின் நிமித்தம். இன்னும் மத்தேயு 10:42 பாருங்களேன், சீஷர்கள் என்னும், நானே படிக்கிறேன், 10:42, சீஷர்கள் என்னும் நாமத்தில், நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த சீஷர்ல ஒருத்தனுக்கு ஒரு கிளாஸ் இங்கிலீஷ்ல பச்சை தண்ணி, உங்க கேஸ கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, கேஸ் சுடுத்தண்ணி எல்லாம் கொடுக்காதீங்க, வெறும் பச்சை தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போய் பேப்பர் கிளாஸ்ல கொடுத்தாலும் போடுவாங்க, எடுத்துட்டு போய் கொடுத்தா மெய்யாகவே எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட், அதுக்கு பலனை நீ இழக்க மாட்டேன், இழக்க மாட்டேன். என்ன பாருங்களேன், பலனை எழுக்க மாட்டேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம என் நாமத்தின் நிமித்தம் சீஷன்னு நினைச்சு அவங்களுக்கு நிமித்தம் பாருங்களேன், அதை தனக்கே செய்ததாக மாத்திரம் இல்லாம மார்க் இதே பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சிறியவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இது என்னன்னா திருத்துவத்துக்கே நாம் செய்த ஒரு பணியாக, நற்பணியாக காணப்படுகிறது. திருத்துவத்துக்கே செய்த பணி, போன என்னுடைய இதுல ரெகுலர் ரீடிங்ல ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பரலோகத்துல இருந்து வந்தாங்களாம், நம்ம வீட்டுக்கெல்லாம் வராங்களா பரலோகத்துக்கு இருந்து, நம்ம வீட்டுக்கும் வர வைக்கலாம். இந்த சிறியவரில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நம்ம வீட்டுல கூப்பிட்டு அவங்கள பார்த்து கவனிச்சு ஏற்றுக்கொண்டு அவங்கள அரவணைச்சோம்னா அது திரியேக தேவனுக்கே செய்ததாக எண்ணப்படுகிறது. இதை விட புனித காரியம், இதை விட நற்கனை காரியம் வேற என்ன இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. நல்லா தர்மம் செய்வோம், தர்மம் செய்வோம், தர்மம் தலை காக்கோன்றீங்க, இதை விட தர்மம் என்ன இருக்கும், திருத்துவத்துக்கே செய்த பணியாக காணப்படுகிறதே. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், எவ்வளவு பிளஸ்டட், பிதாவியோ குமாரனையோ ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு என்ன இருக்கும், நித்திய வெகுமதி எவ்வளவு பெருசா இருக்கும், உன்னால கற்பனை பண்ண முடியுமா. அதனாலதான் நியாய தீர்ப்புல வந்து எதை வச்சு நியாயம் தீர்க்கிறார் அவரு, மத்தேயு 22 வசனத்துல நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு போட்டீங்க, நான் நிர்வாணமா இருந்த துணியை கொடுத்தீங்க, ஜெயில இருந்த உடம்பு சரியில்லாமல் என்னை வந்து பார்த்தீங்க, எங்க ஆண்டவரே இந்த சிறியவர்களுக்கு செய்ததுதான் நீங்க செஞ்ச தர்ம காரியங்கள், அதைத்தான் நான் நினைத்து உங்களுடைய உங்களுக்கு கிரியை நற்கிரியைகளாக பார்க்கிறேன், எனக்கே செய்தீர்கள், உங்களுக்காக நித்திய மகிமை, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சீங்க அதுக்காக எவ்வளவு பெரிய மகிமையை சேர்த்துக்கிட்டீங்க பாருங்க, உங்களை உயர்ந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கிறேன் வாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஏற்பட்ட பரலோக ராஜ்யம் எவ்வளவு பிளஸ்டுங்க. அது மாத்திரம் இல்ல, பிளஸ்டட்னஸ், ஒரு மெக்லாரன் ஒருத்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தேவ கிருபை வளருவதற்கு நம்ம இருதயமும் நம்ம குடும்பத்தின் இருக்கிற இருதயங்களும் வளர்கிறதா. யோசிச்சுப்பாரு, நம்ம இப்படிப்பட்ட தாழ்மையை நம்ம சகோதரர்கள் காட்டி அவங்களை அரவணைத்து உபசாரம் பண்ணி அவங்களை கவனிச்சு அன்போடு கவனிக்கும் போது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எந்த விதமான சுயநல நோக்கங்களோ இல்லாம நம்ம அப்படி செய்யும் போது இந்த சிறியவர்கள் ஒருத்தருக்கு நம்ம அப்படி செய்து நம்ம வீட்டுல அதெல்லாம் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க, அப்படி நம்ம செய்யும் போது என்ன, இயேசு இந்த சிறியவருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்த இயேசு, அவங்களோடு நானே எனக்கு செஞ்ச மாதிரி ஏற்றுக்கிற இயேசு, அவருடைய ஆவிக்குரிய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் அதிகம் அதிகமாகுதான், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில அதிகமாகுதான் பாருங்களேன். அதனாலதான் எங்கேயாவது ஊருக்கு போனா, மற்ற ஊருகளுக்கு போனா, பாஸ்டர் நம்ம ஊர்ல தான் பாஸ்டர் பாலாவை இங்க தங்க வச்சிடறோம் ஹோட்டல்ல, அங்க வெளிநாடுக்கெல்லாம் போனா அவங்க வீட்லயே தங்க வச்சுக்குவாங்க, அங்க வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் அவருக்கு செஞ்சது நம்ம குடும்பத்துல கிருப வளர்றதுக்கும், நம்ம குடும்பத்துல இயேசுடைய பிரசன்னமும் கிருபையும் நம்ம பிள்ளைகள் வளர்த்துல வளர்றதுக்கும் எவ்வளவு உதவியா இருக்கிறது. அதனாலதான் இது ஏற்றுக்கொள்ளுகிற என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏன்னா இயேசுவே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, பிதாவே அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு, அவருடைய ஆவிக்குரிய பிரசன்னம் வெளிப்பாடு அந்த வீட்டுல அதிக அதிகமா வளருது. எந்த அளவுக்கு இப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாங்க பாருங்களேன். ஓகே, இதுதான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் காட்ட வேண்டிய தாழ்மை. எங்க அந்த ராஜா ரொம்ப விரும்புற இந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குற அந்த சிறிதான மக்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம அரவணைக்கும் போது அந்த ராஜாவும் அவங்க வந்துட மாட்டார், அந்த ராஜாவும் அதிகமா அவருடைய பிரசன்னத்தை கொடுக்க மாட்டார். அது மாத்திரம் இல்ல, அதை எவ்வளவு அதிகமா செய்யறோமோ அவ்வளவு அதிகமா தேவராஜ்யத்துல நம்ம பெரியவங்க, அவ்வளவு பெரியவங்க இந்த சிறியவர்கள் பாருங்களேன். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். என்ன தாழ்மை, தேவராஜ்யத்துக்குள்ள நமக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய தாழ்மை, நம்மளை எந்த பார்வையில் பார்க்க வேண்டிய தாழ்மை, இன்னொன்று மற்றவர்களோடு இருக்க வேண்டிய தாழ்மை. இந்த சிறியர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவையே பிதாவையே கிறிஸ்துவ தேவனையே ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. என்ன ஒரு மோட்டிவேஷன், ஒருத்தர் ஒருத்தரை நம்ம மரியாதையோடு நல்லபடியா அன்போடு கரிசனத்தோடு விசாரிச்சு கவனிக்கிறது. இதை விட மோட்டிவேஷன் என்ன இருக்க முடியும், இதை விட தர்மம் என்ன இருக்க முடியும், இதை விட நல்லது என்ன இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு ஊக்கம், நம்ம ஒருத்தர் ஒருத்தரோடு கண்டுக்காம கவனிக்காம அக்கறை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா? முதலாவது நமக்கு தாழ்மை இல்லை. எல்லாரும் தேவ ராஜ்யத்துல பெரியவனா இருக்க வேணா எல்லாரோடு பின்னாடி போகணும்ன்றாரு, போயிட்டு எல்லாருக்கும் ஊழியக்காரன. யோசிச்சு பாருங்க, இவனுடைய சண்டை எப்படி ஆரம்பிச்சிச்சு, நம்மள யார் பெரியவன், நம்ம சர்ச்சிலையும் அப்படி இருக்கலாம் எண்ணங்க, நம்மள யார் பெரியவன், நம்மள யார் மூத்தவன், நம்மள யார் அனுபவம் உள்ளவன், அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அங்க உறவுகள் எவ்வளவு மோசமா ஆயிரும் தெரியுமா? ஒரு ஆபீஸ்ல ஒரு பொசிஷன், சீனியர் மேனேஜர் பொசிஷன், ரெண்டு பேர் அதுல அடையணும்னு பாக்குறாங்க. எப்படி இருப்பாங்க ரெண்டு பேரும் கேன்டீன்ல ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு, பிரதர் பிரதர் நான் இருப்பாங்க இல்ல, ஒருத்தனை ஒருத்தனை எப்படி கீழே தள்ளலாம், அவனை எப்படி அவமானப்படுத்தலாம், அவனை எப்படி தோக்க வைக்கலாம். இன்டர்பர்சனல் ரிலேஷன் ஒருத்தர் ஒருத்தருக்கு உறவே கெட்டு போவோம் இல்லைங்களா? அப்படித்தான் இவங்க உறவு கெட்டுக்கிட்டு வந்துச்சு. அந்த உறவே திருப்பி போடும்படிக்கு இந்த சத்தியம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கல. ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும்பா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, ஒருவர் ஒருவரை எந்த அளவுக்கு அன்பு செஞ்சு ஏற்றுக்கொண்டா நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்னையே ஏற்றுக்கொள்ள. ஏன்னா ஒரு இன்சென்டிவ் மாத்தி போட்டார் பாருங்களேன், மாத்தி போட்டார். ஒரு வீட்லயும் எடுத்துக்காங்க, ஒரு சுயநலம் ஒரு ஆம்பிஷன் ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்கிறாங்கன்னாவே எவ்வளவு சண்டை வந்துருது வீட்டுல, எவ்வளவு பிரிவுன, நம்மள அதுதான பிரிவுன. வேர் ப்ராவர்ஸ் வந்து ஒன்லி பை ப்ரைட் கம்ஸ் கண்டென்ஷன், பெருமைனால தான் சண்டையே வருது. சண்டை வந்துச்சுன்னா என்ன இருக்காங்க, பெருமை இருக்குன்னு அர்த்தம். இவங்க கப்பர்நாமில இருந்து வரும்போது ஏன் இவங்களுக்கு அந்த சண்டை, இவங்களுடைய பெருமை அழிக்க கொள்ளாத அவங்களுடைய பெருமை, ஒருத்தர் ஒருத்தரை உயர்த்திக்கணும்னு இருக்கிற பெருமை, சுய லட்சியம். அதனால தானே சபையுடைய ஒத்துமை கெட்டு போகுது. சபை ஒத்துமையா இருந்தாதானே அந்த சபையை பயன்படுத்துவார், யூனிட்டி ஆஃப் தி சர்ச். இதேதான் எபேசியர் 4:13 எல்லாரையும் ஒத்துமைக்காக பவுல் அழைக்கிறாரு. எப்படி அழைக்கிறாரு பாருங்களேன், 4:13 எபேசியர் 4:13
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை
4:13
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீரிய பொறுமையையும் உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு
ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளணும். எப்படிங்க ஒருமையை காத்துக் கொள்றது, ஆவி கொடுத்து ஆவி ஏற்படுத்தி இருக்கிறார், அந்த ஒருமையை நம்ம எப்படி காத்துக்கொள்றது? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் பொறுமையும் ஒருவர் ஒருவரை அன்பில் தாங்கிறதுனால தான் ஆவியின் ஒருமையை நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஆவியின் இல்லைன்னா ஆவி மனத்தாழ்மை இல்லாத சர்ச்சில் ஒத்துமையே இருக்க முடியாது. மனத்தாழ்மை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த சபை ஒத்துமையில வளரும். ஏசு அந்த சபையில இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம எப்படி நடத்துறோமோ அப்படித்தான் இயேசுவை நடத்துறோன்ற இந்த வசனத்துல என்ன யோசிப்பீங்க? நீங்க எப்படி நடத்திருக்கீங்க? சில பேர் கண்டுக்காம கூட இருந்திருக்கிறீங்க நீங்க இல்லைங்களா? இயேசுவை கண்டுக்காம கூட சர்ச்சுக்கு வர்றது உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை கண்டுக்காம கூட சர்ச்சுக்கு வந்து போறது இல்லைங்க. இயேசு கிட்ட ரொம்ப நெருங்கிய உறவு இருக்கு, இந்த பிரதர் கிட்ட தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, இந்த சிஸ்டர் கிட்ட தான் பிரச்சனைன்றது உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்றீங்க. அப்படி இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. பாருங்களேன், ஹியூமிலிட்டி இஸ் த க்ளூ தட் ஹோல்ட்ஸ் த சர்ச் டுகெதர். சர்ச்சை ஒன்றா இணைந்து பிரியமடையாவது படிக்க வைக்கக்கூடிய தாழ்மை, தாழ்மை. யோசிச்சு பாருங்களேன், என்ன நாமத்தின் நிமித்தம் இந்த சிறிய பிள்ளையில் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன். அடுத்து தொடர்ந்து நம்ம படிக்க போறோம் நெகட்டிவ் மோட்டிவேஷன் ஒன்று வரப்போகுது. தாழ்மையா இருக்கிறதுக்கு பாசிட்டிவா நல்லபடியா ஆண்டவர் சொல்லி பாக்குறாரு. முதல்ல இல்ல நான் திருந்த மாட்டேன் இப்படிதான் இருப்பேன், அடுத்து உங்களுக்கு வருது. பெருமை இருக்கிறவங்க திருந்தாதவங்களுக்கு அடுத்து வருது. என்ன? என்னிடத்தில் ஆறாவது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடர உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் அவனை அழிந்து அமிழ்ந்து அமிழ்ந்துகிறது அவனுக்கு நல்லதா இருக்கு. ஓடி போய் எங்கன்னா இந்த மாதிரி தாழ்மை இல்லாம சர்ச்சில் உங்க இருதயத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓடி போயிரு. ஏன்? உனக்கு வரப்போற தண்டனை சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஆங்காரத்துல பெருமையில யாரையாவது இந்த சிறுவேரில் ஒருவனை கெடுக்க நீ பார்த்தீங்கன்னா உனக்கு வரப்போற பயங்கரம் எவ்வளவு பெருசுப்பா, சொல்லவே முடியாது. அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு சில பயன்பாடு தாட்ஸை வந்து சொல்லி முடிக்கிறேன். முதல் தாழ்மையை பார்த்து முடிச்சோம், அதை வச்சு நம்ம எல்லாரும் நம்மள ஆராயணும். இப்படி நம்ம மாறி பிள்ளைகளை போல ஆயிருக்கிறோமா? அப்படி ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளேவே வர முடியாதுன்றாரு. நீங்க அப்படி ஆயிருக்கீங்களா? உண்மையான டிபெண்டன்ஸ் இயேசு மேலே. ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு இல்லைன்னா என்னால நல்லாவே இருக்க முடியாது, நல்ல வாழ முடியாது. அந்த அளவுக்கு உங்க சீர்கேடு உணர்ந்து பாவத்தை உணர்ந்து இருக்கிறீங்களா? அப்படி உணராதவங்க சும்மா சர்ச்சில் இருந்து பிரயோஜனம் இல்லை. சும்மா சர்ச்சில் இருந்து தடையாக தான் இருப்பீங்க, இடரலாக தான் இருப்பீங்க. வாங்கார இதயம் மாறலன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணாலும் மாறாது, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் மாறாது. அப்படி மாறலைன்னா அதை உணர்ந்து இந்த வசனத்துக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு இதயத்தை கூடிய சீர்கேடு எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ஏன்னா இட்ஸ் ப்ரீ ரெக்விசிட், இந்த பிள்ளையை போல் மாறணும். ரெண்டாவது, உங்களை பற்றிய எண்ணம் உங்களுக்கு என்னங்க இருக்குது? உங்களை பற்றிய எண்ணம் என்ன இருக்கு? இயேசு தாழ்மைன்றத ரொம்ப தெளிவாக இந்த வசனத்துல, மனத்தாழ்மைனா என்ன? என்னுடைய பார்வையில என்னை பற்றிய ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது முதல் இல்லைன்னா இது வராது. எத்தனை பேருக்கு இருக்கு? நான் லிட்டில், வர்ச்சுவலி நத்திங், வர்ச்சுவலி இன்விசிபிள் வாங்க. நான் இருக்கிறதும் இல்லாத ஒண்ணு, எனக்கு கண்டுக்கலன்னா கூட எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னை பத்தியே எனக்கு பெரிய எண்ணம் இல்லையே. அப்படி இருக்கா? மரியாதை கொடுக்கல. நான் யாரு இல்லைங்களா? என்ன கண்டுக்கிறதே இல்லை. நான் முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றாரு. ஏன் வருது உங்களுக்கு? உங்க முகத்தை கொடுக்க, உங்க முகத்தையும் உன்னால பார்க்க முடியாது. அவனுக்கு மற்றவங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு என்னை பற்றிய எண்ணம் யாருக்குங்க இருக்கு? எவ்வளோ அதுல நம்ம குறைவா இருக்கிறோம். நம்ம தான் நம்ம லைஃப் சென்டர். எப்பப்பா நம்மளை பத்தி எண்ணம், நம்ம பத்தி கவலை. இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தா விட்டார். உண்மையான பரிசுத்தவான்கள் இப்படிதாங்க பார்த்திருக்கிறார், பார்த்திருக்காங்க. தாமஸ் கெம்பிஸ் என்றவர் தாழ்மைக்கு அர்த்தம் என்ன கொடுக்கிறார்? டிசையர் டு பி அன்னோன். இன்னொருத்தர் ராபர்ட் லைட்டன், ரொம்ப பெரிய ஸ்காலர், பி ஆம்பிஷியஸ் டு பி அன்னோன். நான் அறியப்படாமல் இருப்பது தான் என்னுடைய லட்சியம். என்னை பத்தி நினைக்கவே கூடாது, என்ன ஒரு ஆளாவே யாரும் நினைக்க கூடாதுன்றது. எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் எஃபேஸ்மெண்ட், எந்த அளவுக்கு நம்மளே நம்மளை மதிக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் என் மூலமா கடவுள் தான் வெளிப்பட்டார். என் மூலமா கடவுளை தான் பார்க்கணுமே தவிர என்னை பார்க்கவே கூடாது. இயேசுவை பார்த்தோன்னு போனமே தவிர என்னை பார்க்கவே கூடாது. எந்த அளவுக்கு அந்த கருவி மாறுதோ, நம்மளை பற்றியே உயர்வான எண்ணங்கள் நமக்கு எவ்வளோ குறைஞ்சி 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 இல்லாமையே போயிட்டோம், அந்த அளவுக்கு இயேசு நம் மூலமாக வேலை செய்வான். அவன் தான் தேவராஜ்யத்தில் பெரியவர். நம்ம எண்ணம் இருக்கா எந்த அளவுக்கு குறைவா இருக்கிறோம், குறைவா இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. இது கடவுளுடைய கிருபை நமக்கு கொடுக்கணும். கடவுளுடைய தேவன் ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த கிருபை நம்மளை பத்தி எண்ணம் இருக்கும் போது மற்றவர்களை பத்தி எப்பவும் உயர்வா தான் எண்ணம். தாமஸ் வாட்சன் அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்களேன், எப்படி ஒரு ஆத்மா தன்னை விட மற்றவர்களை உயர்வாக எண்ணிக்கொள்றது, எப்படி எண்ணிக்கொள்ள முடியும்னா, ரீசன் இஸ் பிகாஸ், ஏன்னா அவன் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை அவன் நன்றாக அறிந்திருப்பதுனால். மற்றவர்களுடைய இருதயம் எனக்கு தெரியாது, ஏன் இருதயம் எவ்வளோ கேடுகட்டது, கேவலமானது, எவ்வளோ மோசமானது என்றத அவன் அறிந்திருந்ததுனால தான், மற்றவர்களுடைய இதயத்தின் நிலைமை அவனுக்கு தெரியாததுனால தான், என்னை விட அவங்க பெட்டர், என் இதயம் எவ்வளோ மோசம் தெரியுமா, எவ்வளோ பயங்கரம் தெரியுமா, அதனால தான் மற்றவர்களை விட பெட்டர். அதனால தான் மற்றவர்களை உயர்வாக என்றது, மற்றவர்களை பெருமையாக பேசுறது, மற்றவர்களை ஷுவர்லி என்ன, மற்றவர்கள் என்னை விட எவ்வளோ பெட்டராக இருப்பாங்க. அதனால தான் பவுலால் என்ன சொல்ல முடியும், எல்லா பாவிகளை பிரதான பாவி என்ன அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. சில பேர் முகத்தை பார்த்தாவே அவங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குன்னு தெரியும், எவ்வளோ சுயநலம் இருக்குன்னு தெரியும். எப்போ பார் அவங்க தான், அவங்க தான் அப்படி நம்ம இருக்கிறோமா? யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப், அந்த குழந்தை மாதிரி நம்மளை தாழ்த்துறோமா? உங்களை பற்றிய என்ன உங்களுக்கு எண்ணங்க இருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஓட்டப்பான், எந்த அளவுக்கு ஒரு வெறுமையான பாண்டம், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு உணர்றீங்களோ, அந்த அளவுக்கு தேவ கிருபை உங்களை நிரப்ப முடியுங்க. நம்மள நான் ஃபோர்ஸி பண்ணுறேன் சில காரியங்கள், இப்போல்லாம் பிளான் பண்ணி மென்னு உமன்னு அதெல்லாம் தன்னை பார்க்கும்போது சில நேரங்களில் வம்புகள் வரும், சண்டைகள் வரும், சிஸ்டர்ஸ்குள்ள சண்டைகள் வரலாம், மென்னுக்குள்ள சண்டைகள் வரலாம். அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்னவோ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த சிஸ்டர் என்ன அப்படி பேசிட்டாங்க, இந்த பிரதர் என்ன அப்படி பேசிட்டாங்க, நான் என்ன என்னமே சேர்க்காதீங்க, நான் இந்த குரூப் வரல, இந்த பிளானிங்கில் தான் நான் ஒன்றும் இல்லை, நான் வரமாட்டேன், இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர பாப்பா. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சர்ச் ஒத்துமையை குலைக்க பாப்பா. அநேக நேரங்களில் இதனால தான் நம்ம ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்கிறது இல்லை, ஒட்டி இருக்கிறது இல்லை, ஏன்னா நம்மளை பற்றி ஏதாவது நினச்சிட போகிறாங்க, வீக்காக நினச்சிட போகிறாங்க. அப்படி இல்லை, நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறோம். மனத்தாழ்மையில் ஒருவர் ஒரு பொறுத்துக்கிட்டு தங்களை எல்லாரை விட கேவலமாக நினைக்கிறவங்க மற்றவங்களை எப்படிங்க கேவலமாக நினைக்கலாம் இல்லைங்களா? மற்றவங்க என்னை விட பெட்டர், நான் எவ்வளோ மோசமாக இருக்கிறேன், என் இருந்தேன் எவ்வளோ கேவலமாக இருக்கு, அதை சொன்னதை விடவும் அந்த சிஸ்டர் பெருசா, அந்த பிரதர் பெருசா சொல்லிட்டாரு. அந்த தாழ்மை தான் நம்மளை காப்பாற்றும், அந்த தாழ்மை தான் சபை இதை உயர்த்தும். பாருங்க, நம்ம இன்னும் ப்ரீச்சிங் இது எல்லா வாழ்க்கையிலையும் பயன்படுத்தலாம், குடும்பத்தில் பயன்படுத்தலாம், அப்ளிகேஷனு போனால் எவ்வளோ போகலாம், அந்த குடும்பத்தில் பயன்படுத்தலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பயன்படுத்தலாம். ஏன் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், ஏன்? இதுதான் காரணம், தங்களை பற்றிய உயர்வான எண்ணங்கள். எல்லாரும் இந்த உலகம் பெண்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, நீங்கள் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் என்ன சொல்லிக் கொடுக்குது, உமன்ஸ் டே எல்லாம் என்ன பேசுகிறாங்க, நீ உன்னுடைய புருஷனும் பிள்ளைகளுக்கும் ஒரு அடிமையாகி கடைசியில் நின்று அவங்களுக்கு எல்லாம் ஊழியக்காரனாக மாறி வாழ்க்கையை அழிச்சிடாது, வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்க விட்டுறாத. நீ எல்லாரும் உனக்குன்னு ஒரு பேரை சம்பாரி, உனக்குன்னு ஒரு உயரத்தை சம்பாரி, உன்னை மதிக்கும் படிக்க நீ உயர்ந்து வா அப்படின்னு. ஆனால் இயேசு அப்படி பார்க்கல, அவர் ராஜ்யத்தில் நீ அப்படி பெருசாக ஆக முடியாது, நீ எல்லார விட லாஸ்ட்ல நின்று எல்லாருக்கும் நீ ஊழியக்காரனை இருக்கிறவங்கள தான் பெருசாக இயேசு பார்வையில் பார்க்குற. உலக பார்வையெல்லாம் என்னங்க இதோடு போகும், நித்திய மகிமை யாருக்கு கிடைக்க போகுது? பெண்கள் உங்களுக்கு ஓதுது, உலகம் பல விதத்தில் ஓதுது, ஆண்களுக்கும் பல விதத்தில் குடும்பத்தில் நமக்கு வருது. ஏன் இப்போ ப்ரீச்சிங்க்கு சில பேரை தயார் பண்ணுறோம், நான் எனக்கு சொல்லிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரீச்சிங் வேலை, ஒரு ஊழியம் செய்கிற வேலை, பிரசங்கத்தை எடுத்து சொல்கிற வேலை, அது ஸ்டாண்டர்ட்னால ஆண்டவர் கொடுத்ததுனால அது உயர்வாக எண்ணப்படணும்னு வேதம் சொல்லுது. அது செய்கிறவங்களுக்கு ரெண்டு மடங்கு மரியாதை கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. அது உயர்வாக எண்ணப்படணும், அவங்களை ரொம்ப மரியாதையை நடத்தணும், அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிப்பட்டது. அந்த வேலைக்கும் ஒரு இன்சிடென்டெல்லாம் அந்த அவங்க செய்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த மதிப்பே தவிர அது ஒருபோதும் நம்ம தலைக்கு போயிடக்கூடாது. ஒருபோதும் நான் அவ்வளோ பெரியவன், அவ்வளோ தெய்வீகமானவன்ன்றத ஒருபோதும் நமக்கு வந்துச்சு நம்ம அழிஞ்சோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சில பேர் ப்ரீச்சிங்க்கு ட்ரெயின் ஆகுறீங்க, மிகுந்த மனத்தாழ்மையோ ஒரு பவுல் தன்னை வே இவ பயன்படுத்துது டீக்கன்ற ஒரு வார்த்தை எச்சல எடுக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கும், ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கிறவன் தான் எந்த வேலையும் உங்க காலை கழுவுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன், உங்க காலில் உழுவுறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை உள்ளவனை தான் ஊழியம் செய்ய முடியும். ஒரு போதை நான் ஒரு ரெண்டு மூணு பிரசங்கம் எடுத்துட்டேன், நல்லா அடைஞ்சிட்டேன்னு மற்றவங்கள ஒரு அவமானமா கேவலமா பார்க்குற எண்ணம் வந்துச்சு. அடுத்து வருது உங்களுக்கு, அடுத்து வருது உங்களுக்கு, வெரி ஹாரிபிள். ப்ரீச்சிங்க்கு ட்ரெயின் ஆகிறவங்க இதயத்தை பார்த்துக்காங்க. மனத்தாழ்மை, நம்மளை பற்றி ஒரு எண்ணமோ நமக்கு பெரிதான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சாக இருந்தால் எவ்வளோ அதிசயங்கள். இப்போ இருக்கிற கிறிஸ்தவம் எல்லாம் அதை பார்த்து கெட்டுறக்கூடாது. எல்லாம் செல்ஃப் ப்ரமோஷன் தான், எல்லாம் அந்த பாஸ்டர் உயர்த்தது பெருமை பாராட்டுறது தான். அது இல்லை பேசி சொல்லித்தர கிறிஸ்தவம், எவ்வளோ வித்தியாசம். இப்படி ஒரு மனத்தாழ்மை நிறைஞ்ச சர்ச்சா, எல்லோருமே எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோம், குழந்தைய போல மாறி இருக்கிறோம். சபைக்குள்ள வந்து எந்த அளவுக்கு நாம் நம்மளை பத்தி நினைக்கிறோம், நம்மளை விட மற்றவங்க பெட்டர், எல்லாரை விட லாஸ்ட் நான் ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொருத்தரும் நினைக்கிற சபை, அது ஒருத்தர் ஒருத்தரையும் எப்படி ட்ரீட் பண்ணோம், ஒரு விதத்துல பரலோக சாம்பிள் அதுதானுங்க. அந்த கூட்டம் தானுங்க பரலோகம். அப்படி நம்ம சர்ச் ஆகணும் தான் இயேசுடைய விருப்பம். ஆண்டவர் நம்ம கிருப கொடுக்கட்டும் இப்படி தாழ்மையை படிக்கும்படி. ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, எங்களை குறித்து நாங்கள் ஆனஸ்டா உமக்கு முன்பதாக சோதித்து அறிந்து பார்க்க உதவி செய்வாண்டவர். இந்த தாழ்மை கொஞ்சம் கூட எங்கள இல்லைன்றத உணர செய்யுமாண்டவரே. தேவ ராஜ்யத்துக்குள்ள மனத்தாழ்மை, எங்களை குறித்த அந்த பிள்ளையை போல் எங்களை தாழ்த்துக்கிற எண்ணம் இல்லையே. சுயத்தில் மூழ்கி எங்க சுயத்தை பார்க்கறதுக்கே, எங்களுக்கு கவனிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் மற்றவங்களுக்கு எந்த ஊழியக்காரர்களா மாறுறது, மற்றவங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்யறது, மற்றவங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ தேவனையும் ஏற்றுக்கொண்ட பாக்கிய நிலையை நாங்கள் எப்படி அடைவது. ஐயோ, எங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் பரிதபிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். ஐயா, உன் கிருபையால தான் எங்கள் இருதயங்கள் மாற முடியும். எங்கள் இருதயத்தின் பெருமையை நொறுக்கி இந்த பிள்ளையை போல் எங்களுக்கு தாழ்த்து கற்றுக் கொடுமாண்டவரே. இந்த பிள்ளையை போல் தாழ்ந்திருந்து மற்றவர்களை நீர் அந்த பிள்ளையை எப்படி ஏற்றுக்கொண்டீரோ, ஒருவர் ஒருவரை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள, அப்படி அரவணைக்க, நேசிக்க, அன்பு கூற எங்களுக்கு கற்றுக் கொடுமாண்டவர். மனத்தாழ்மை இல்லாத இடங்களில் எந்த தெய்வீக நற்குணங்களும், அன்போ, மன்னிப்போ, தயவோ, காருண்யமோ, மனதுருக்கமோ பார்க்கவே முடியாது. வெறும் பெருமையும் பொறாமையும் கசப்பும் விரோதமும் ஒருவர் ஒரு கேவலமா பார்க்கிற ஒரு குணங்கள் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சபையாக நாங்கள் ஆகாத படிக்க எங்களை பார்த்து பாதுகாத்து கொள்ளும் ஐயா. நாங்கள் உங்களுக்கு பெரிய காரியங்களை அடைகிற சபையா மாறணும்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளையை போல் தாழ்த்தினா தான் உண்டு. அப்பதான் தேவராஜ்யத்திலே மிகப்பெரிய சபையாக நாங்கள் மாற முடியும். அப்படி மாத்திரத்துக்கு எங்களுக்கு கிருபையின் மனத்தாழ்மையின் ஒரு ஞானஸ்தானத்தை கொடு ஆண்டவரே. அந்த கிருபை எங்களில் இருதயமெல்லாம் நிரப்பும்படிக்கு மனத்தாழ்மை உள்ள மக்களாக நாங்கள் மாற உதவி செய்யும் வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.